அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் கடவுளோடு நம்முடைய செயல்பாடுகளை திருக்குறள் எப்படி இணைத்து சொல்கிறது என்பதை சிந்திக்கின்ற நாள். அந்த வகையில் கடவுளும் உயிர் வினைகளும் என்கிற தலைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்று நமக்கு தொடக்க விழாவில் உரையாற்றிய மதிப்புக்குரிய கோவில் லெனின் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தமிழ் உலகம் அதற்கு இருக்கிற நோய்க்கு இருக்கிற மருந்தில் திருக்குறளினுடைய தேவை இருக்கிறது என்பதை அவர்களும் உணர்ந்து தொண்டு செய்கிற வகையில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு கூட அறிஞர் பெருமக்களும் இங்கே நிறைந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, பொதுவாக கடவுள் இல்லை என்று அல்லது திருவள்ளுவர் கடவுளை சொல்லவில்லை என்று பேசுகின்ற ஒரு பெரும்பான்மையான கருத்தாக்கங்களின் மேலாக, கடவுளை பற்றி நாம் இரண்டாம் நாள் சொற்பொழிவில் மதிப்பிற்குரிய சம்பந்தம் ஐயா அவர்களை வைத்துக்கொண்டு சிந்தித்திருக்கின்றோம். இருந்தாலும் உயிர் வினைகளோடு கடவுள் என்பவர் எப்படி நமக்கு உணர்த்தப்படுகிறார் என்பதை உணர்கிற வகையில் இந்த தலைப்பை நாம் அணுகியிருக்கிறோம். நேற்று நான் சொன்னது போல, இந்த பொருள் முடிவு என்பதை நீங்கள் திருக்குறளிலே தெளிவாக உணர வேண்டும். எப்படி எத்தனை பொருள்களை அவர் முடிவு செய்திருக்கிறார், இந்த உலகத்தை அடிப்படையாக கொண்டு என்பதை முடிவு செய்தால், அவர் பொருள், கருவி, காலம் இவைகளோடு இருள் என்பதையும் இணைத்து சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் எடுத்துக்காட்டியிருக்கிறோம். பொருள், கருவி, காலம், வினை, இடம், இந்த ஐந்தோடு கூட இருள் என்பதை இணைத்து ஆறு பொருள்களை பேசுகிறார். பொருள், கருவி, காலம், வினை, இடம், இந்த ஐந்தும் உலக அடிப்படையில் முடிவு செய்யப்பட்ட புலன் கடந்த பொருள்கள். இந்த உலகத்தை பார்த்தால் எத்தனை அடிப்படை பொருள்கள் அதிலே வகை செய்யப்படலாம் என்றபோது, இந்திய பழமை இந்தியா அல்லது பழமை தமிழகத்தினுடைய நிலப்பரப்பில் பொருள் முதல்வாதமாக அல்லது சார்வாகமாக சொல்லப்பட்ட அஜிதா மூலமாக அல்லது கேசகம்பலி மூலமாக சொல்லப்பட்ட இன்பம், துன்பம், வாழ்வு, இதுதான் முதலில் சொல்லப்பட்ட அடிப்படை பொருள்கள். இந்த இன்பம், துன்பம், வாழ்வு இவைகளின் ஊடாகத்தான் நிலம், நீர், தீ, வலி போன்றவை சொல்லப்படும். அதற்கு பிறகு அது விரிவானது பார்சுவரால், மகாவீரருக்கு முன்னாடி இருந்த பார்சுவரால். அவர் அதை பிறர் பொருள் விழையாமை, தனக்கென்று தனிப்பொருள் கொள்ளாமை, உண்மை உடைமை, கொல்லாமை ஆகிய நான்காக விவரித்திருந்தார். அவற்றோடு கூட மகாவீரர் பிரம்மச்சரியத்தை சேர்த்து அடிப்படை பொருள்கள் ஐந்து என்று சமணத்தை இயக்கினார். இதற்கு பிறகு பௌத்தம் காரணகாரியம் என்பதை பிரதீத்திய சமுத்பாதம் என்பதாக சொல்லி, அதோடு கூட அதை கணபங்கவாதம் அல்லது சூன்யம் என்பதாக அதை விவரித்து செல்கிறது. இந்த அடிப்படை பொருள்கள் குறித்த ஆராய்ச்சியை திருவள்ளுவர் விரிவாக பேசியிருக்கிறார். உலகத்திற்கு அடிப்படை இந்த ஐந்து தான். இந்த ஐந்து பொருள், கருவி, காலம், வினை, இடம். இந்த வினைன்னு சொன்ன உடனே சைவ தோஷத்தில் நீங்கள் நல்வினை தீவினையை ஞாபகம் வச்சுக்கூடாது முதல்ல. ஏன்னா சைவ சித்தாந்த பெருமன்றம் என்பது மட்டும் இல்லை, வினைங்கிற சொல்லே நமக்கு கர்மாவில் போய் நிற்கும். முதல்ல அதை செயல் அப்படின்னு பொதுவாக நினச்சிக்கணும். வினை என்பது செயல் அப்படின்னு பொதுவாக நினச்சிங்க. அது பயன் வகையில் வினை என்று சொல்லப்படும் பொழுது அது கர்மா அப்படின்னு நாம் நினைக்கிறோம். செயல் என்பது செய்யப்படுகிற வகையில் அது முதல்ல வினை. கருத்தியல்கள், பௌத்தம், வைதிகம் இந்த இரண்டால் சொல்லப்பட்ட போது ஊழ் என்ற சொல்லால் பௌத்தத்தினுடைய வினை கொள்கையும், வினை என்ற சொல்லால் வைதிகத்தினுடைய வினை முறைகளும் திருவள்ளுவரால் விவாதிக்கப்படுகின்றன. ஆனால் வைதிகத்தில் வினை பற்றி தெளிவாக கிடையாது. ஒரு தத்துவ உருவாக்கம் வந்த பிறகுதான் வினையை பற்றி பேசுகிறார்கள். சங்கரருக்கு முன்பு வரை கர்மகாண்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பூர்வமீமாம்சை வரை அதில் இதற்கு இன்ன பலன் என்பதாக பேசினார்கள். அது வினை கிடையாது. இந்த வேள்வி செய்தால் இன்னாரை வைத்துக்கொண்டு இன்னதை பெறலாம், இந்த முறையில் வந்தவைகளையும் வள்ளுவர் யோசனை செய்து முடிவாக நீ எதையதாவது செய்துவிட்டு போ, ஆனால் உயிர் பலியை செய்யாதே என்பதாக அதை கண்டிக்கிறார். அதுவரை அதற்கான எல்லை நீளுகிறது. ஆனால் பௌத்தம் சொன்ன ஊழ் விரிவானது. அந்த ஊழ் வலயத்தில் அல்லது ஊழ் நகர்ச்சியில் அல்லது ஊழின் வேலையில் ஒரு திட்டவட்டமான ஒரு விடிவு என்பது ஐயத்திற்கு இடமானதாக இருக்கிறது, அவ்வளவுதான். அந்த ஐயத்திற்கு இடமானதை திருவள்ளுவர் எந்த மாதிரி சிந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தான் கடவுளும் உயிர் வினைகளும் அப்படிங்கிற தலைப்பு ஏன் தேவைப்படுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கடவுளும் உயிர் வினைகளும் அப்படிங்கிற தலைப்பு ஏன் தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிறப்பு தொடர்ச்சி பவச்சக்கரம், அந்த பவச்சக்கரம் என்றைக்கு நிர்வாணப்படுமோ அதுவரை அது சுற்றி கொண்டிருக்கும். இந்த நிர்வாணத்திற்கான அந்த கண்காணிப்பு, அதற்கான விடுவித்தல் பணி அல்லது விடுபடும் பணி என்பது சிக்கலானது பௌத்தத்தில். அதனால்தான் அவர்கள் டிடி கோசாம்பி வார்த்தையில் சொல்லப்போனால் அவர்களை கடைசியாக பிடித்தாட்டிய பெண் மோகமும் கல் குடிப்பும் அவர்களுடைய கொள்கையை இந்தியாவில் சிதைத்து விட்டது. இது நாம சொல்லலை, டிடி கோசாம்பியை சொல்லியிருக்கிறார். பண்டைய இந்தியாவில் படிச்சிங்கன்னா தெரியும். அதே சமயத்தில் இந்த விடுவிக்கும் பணியை அல்லது விடுவிப்பதை அல்லது விடுபடுதலை, விடுபடுதல்னா பிறப்பில், பிறப்பு என்னும் பேதமை என்பதாக அந்த தன்மையிலிருந்து விடுபடுதலை திருக்குறள் எப்படி சொல்லுகிறது என்று கேட்டால், முதல்ல நேரடியாக சைவ சித்தாந்தம் சொல்கிற மாதிரி பதில் சொல்லலைன்னா தான் திருக்குறள். சைவ சித்தாந்தம் பதில் சொல்லு, அதாவது பதிலை கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு பேர் சைவ சித்தாந்தம். சொல்கிறது வேலையாகவே இருக்கும், அதனால தான் இன்னும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். திருக்குறள் எப்படின்னா அதனுடைய அந்த அந்த தன்மை கொஞ்சம் வேறுபட்ட தன்மை, அதை சொல்கிறது தான் இன்றைய வேலை. அந்த மார்கழி மாதத்தினுடைய வேலையும் அதான். செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். இது மிக முக்கியமான குறட்பா. இதுதான் பௌத்தத்திற்கு வேறான விடுவிப்பு கொள்கை. இங்கே பௌத்தம் செல்லாது. பௌத்தத்தினுடைய அந்த பிறப்பு விடுபடுதல் என்பது இந்த திருக்குறளுக்கு பொருந்தாது அப்படிங்கிறத முதல்ல ஒரு முன்னுரையாக வச்சுங்க, அதை போக போக அதை புரிய வச்சுருவேன். நேரடியாக அந்த பதில் முதல்ல நம்ம ஒரு முன்னுரை, இந்த இந்த என்ன சிக்கல் என்ன விடை அப்படிங்கிறது இதில் தொகுப்பு வந்துடும். இங்கு அடுத்தது, கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிற வேலையை திருவள்ளுவர் செய்யவில்லை, ஆனால் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் திருக்குறள். திருக்குறளுக்குள்ளே நான் அறிவாராய்ச்சி அப்படிங்கிற தலைப்பை பற்றி பேசும்போது ரொம்ப விரிவாக நம்ம பார்த்தோம். அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருக்குறளுக்குள் காட்சி அளவை தான் மிக சரியான அளவையாக ஒரே அளவையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. காட்சி அளவையை கடந்து பொருள் முடிவை விவரிப்பதற்கு வள்ளுவர் நேரடியாக முற்படவில்லை. அதுதான் முக்கியம். திருக்குறளில் எங்கேயும் திருவள்ளுவர் முடிவு செய்வதற்கான அறிவு கருவியாக காட்சியை மட்டும்தான் பயன்படுத்துகிறார். அந்த காட்சி என்பது கண் மட்டுமல்ல புலன்கள் சார்ந்தது. அதனால்தான் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் என்பதும், எப்பொருள் எத்தன்மை தாயினும் என்பதும் மெய்ப்பொருள் காண்பதற்குரிய ஒரு அளவைகளாக சொல்லப்பட்டன. ரொம்ப தெளிவாக அதில் இருக்கணும். அதோடு கூட திருவள்ளுவர் தம்முடைய நூலில் மிக அழகாக என்ன செய்கிறார் என்றால், போல என்பதன் மூலமாக எந்த படிமத்தையும் காட்சி படிமமாக இல்லாமல் சொல்லவில்லை. என்ப என்று சொல்லுகிற இடங்களில் நூல் அளவை இல்லை. என்ப என்று திருவள்ளுவர் சொல்லுவது அன்போடு இயைந்த வழக்கு என்ப. எந்த இடங்களிலும் என்ப என்பது நூல் அளவை இல்லை என்று சொல்லப்படுகிற ஒன்று அல்லது எனப்படுகிறது எனப்படுவது அப்படிங்கிற அந்த விரிவில், அதாவது இப்படி சொல்றது பேராண்மை என்ப, பேராண்மைனா என்ன தெரியுமா, அந்த மாதிரி தான் என்ப என்பதை பயன்படுத்துகிறாரே தவிர, என்மனார் புலவர் என்று தொல்காப்பியமோ அல்லது சிவஞான போதமோ சொல்லுகிற அடிப்படையில் பயன்படுத்தவில்லை. காட்சி அளவை மூலமாக வழியளவையோ அல்லது நூலளவையோ தேவையில்லை என்பதை பிற்காலத்தில் சைவ சித்தாந்தத்தை விளக்குபவர்கள் விளக்கி, உயிரின் ஓடு உணர்வு என்று சொல்லுகின்ற ஒன்றை, உயிரின் ஆத்ம சிற்ச, உயிர் என்று சொல்லப்படுகிற ஆத்மாவின் சிற்சக்தி தான் இறுதி பிரமாணம் என்று எழுதுவதற்கு காரணம் இதுதான். ஏனென்றால் பிராமணியம் நூலை வைத்துக் கொண்டே தன்னுடைய தத்துவங்களை சொல்லுகிறது. நூல் இல்லாமல் அது கோல் செலுத்தாது, நூலே கோலாக மாறும். அப்படி இல்லாமல் அந்த நூலை முதலில் நீங்கள் ஓரம் வையுங்கள் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே காட்டுகிற ஒரு அமைப்பை ஆத்ம சிற்சக்தியே இறுதி பிரமாணம் என்ற மேற்கோளால் சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. திருமுறை படித்தாலும் கூட திருமுறை வந்து சைவ சித்தாந்தத்தினுடைய நூலை எழுதுகிறவர்கள் அவைகளை நூல் அளவையில் சேர்க்கவில்லை. நான் சொல்றது வேற, உமாவதி சிவமோ அல்லது அருணந்தி சிவமோ நூல் அளவையில் திருமுறைகளை வைக்கவில்லை, அதுதான் காரணம். அப்ப இந்த குறைபாடுலாம் பின்னாடி வந்தவர்களால் யோசிக்கப்பட்டு ஏன் அதை சொல்லவில்லை என்றால், நமக்கான உரிமையை இந்த அனுபவத்தின் மூலமாக சிறப்பு என்கிற வகையில் உமாபதி சிவம் சொல்லி வைத்திருக்கிறார். பொது சிறப்புன்னு சொன்னது அதுக்கு தான். அதுதான் பொது என்பது மெய்ப்பொருள் வரைக்கும், சிறப்பு என்பது மெய்யுணர்தல் என்கிற தலைப்பால் உணரப்பட வேண்டியது அப்படிங்கிறத ரெண்டு மூணு நாளாக நான் அதை சொல்லியிருக்கிறேன். இப்போ இது வந்து ஏற்கனவே நீங்கள் அடிப்படையில் மனத்தில் வைத்து கொள்ளுவதற்காக சொல்லப்படுகிற முன்னுரை. இப்போ கடவுளை பற்றி திருவள்ளுவர் எங்கேயாவது இந்த நூல் சொல்லுகிறது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாரா என்று கேட்டால், இல்லை. கடவுள் இந்த நூலில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொல்லவில்லை. ஆனால் கடவுள் என்பது கருத்தாக உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு இந்த கருத்து காட்சி முதல்ல அதை கொஞ்சம் புரிஞ்சுங்க. இந்த இது வந்து
இலக்கிய ஆராய்ச்சியில் படிமம் அப்படின்னு அதை கவிதை இலக்கியம் இதுக்குள்ளே சொல்லுவாங்க. நமக்குள்ள ஓமை உள்ளுரை ஓமை இப்படிலாம் நாங்கள் அதை காமிச்சிருப்போம். உள்ளுரை ஓமைங்கிறது ஒரு காட்சியை சொல்லிடுவாங்க, அதுக்கு உள்ளாடி ஒரு மடி கருத்தோ அல்லது இருமடி கருத்தோ இருக்கும். அதாவது ஒரு நேர் கருத்து ஒன்று, அதற்கு உள்ள ஒரு குறிப்பு கருத்து. அதாவது நான் அப்படி சொல்ல மாட்டேன், ரெண்டு மடி கருத்து இருக்கும். அதாவது குறிப்புரைங்கிறத விட குறிப்புங்கிறத விடவும் ஒரு கருத்தை நேரடியாக உணர்றது, ரெண்டாவதாக இன்னொரு கருத்து இருக்கும். ரெண்டு கருத்துமே தேவையாக இருக்கும். அப்படி இருக்கும் அந்த உள்ளுரை ஓமை அப்படிங்கிறதான் நான் அதை படித்த வரைக்கும். இப்போ இந்த காட்சி படிமம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செய்தியை சொல்கிறதுக்கு உங்கள் மனசால் நினைக்கப்படுகிற ஒரு கருத்தை சொல்லி இது மாதிரி அதுன்னு சொல்லக்கூடாது. உலகத்தில் நிகழ்கிற ஒரு நிகழ்ச்சியை காட்சியாக சொல்லி அது மூலமாக இன்னொன்று விளக்கணும். 90% திருவள்ளுவர் காட்சியால் காட்சியை விளக்குவார், அதுக்கப்புறம் காட்சியால் கருத்தை முடிவுக்கு கொண்டு வர வைப்பார். இந்த ரெண்டு தான் திருக்குறளில் இருக்கிற முறை. காட்சியை தான் முதன்மைப்படுத்தியிருப்பார். இந்த திருக்குறள் அப்படிங்கிற ஒரு காட்சி நூலுக்குள்ள கடவுளை நீங்கள் காட்சிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஐயப்படாது அகத்தது உணர்வானே. அப்போ தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். உங்களுக்கு கடவுள்னா கடவுளை பற்றியே நீங்கள் பேசக்கூடாது. உங்களுக்கு நெருக்கமானது தெய்வம்தான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வெளியிலே இருக்கிற தாய் தந்தை ஆதரவாக இருப்பது போல உங்களுக்கு ஆதரவாக தை வருவது தெய்வம். தை வருதல் தான் தடவி கொடுப்பது. அதுக்கு தான் நான் கண்ணதாசனுடைய பாட்டு ஓமை சொன்னேன். கண்ணதாசனுடைய மாங்கனியில் தரை தடவி மெல்ல இளம் சூடு கண்டான் அப்படின்னா, காதலி போன வழியில் அவளை காணோம், தரையை தடவி பார்த்தா சூடு எங்கே வித்தியாசமாக இருக்குதோ அந்த வழியாக தான் போனான்னு கண்டுபிடிக்கிறான். அதுதான் தரை தடவி மெல்ல இளம் சூடு கண்டு அதை கண்டுபிடிக்கிறான். அந்த மாதிரி நீங்கள் உங்களை தடவி கொடுப்பது கடவுள். அதுக்கு தான் மென்மையான வாழ்க்கை தேவை. அந்த மென்மையான வாழ்க்கையை சொல்லுவதற்கு காமத்துப்பால் தேவை. இதுதான் காமத்துப்பாலனுடைய தேவை திருக்குறளுக்கு. அது வந்து உங்களுக்கு முதல் நியூயரில் கிளிகளின் இளமை பற்றி சொல்லும்போது சொல்கிறேன். அதாவது வந்து உங்களுக்கு மென்மைத்தன்மையை நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் பெறுகிறீர்கள். உங்களுக்கு நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், சித்தர்கள் பழக்கத்தில் இருந்தீங்கன்னா தெரியும் அது. மரணமிலா பெருவாழ்வு எப்படி அந்த உடம்பை மாற்றுகிறதுன்னு கேட்குறப்ப நான் ஒரு உதாரணம் அடிக்கடி சொல்லுவேன். இப்போ காலையில் நீங்கள் யாரும் இங்கே ஒருவேளை நீங்கள் சாப்பிட்டே வந்திருக்கலாம், பண்ணு யாராவது சாப்பிட்டு வந்திருக்கலாம். அந்த பண்ணு வந்து சரவண பவன்லேயோ மற்ற கடைகள்லேயோ கொடுக்குற பண்ணு மாதிரி இருக்காது. டீ கடையில் இருக்கிற பண்ணு நான் சொல்கிறது, கோதுமையில் செஞ்ச பண்ணு. இப்போ மற்ற கடைகளில் இப்போ உங்களுக்கு மைதாவில் செஞ்ச பண்ணை கொடுக்குறான், மலச்சிக்கல் வந்து செத்து போயிடுவீங்க, அதெல்லாம் சாப்பிடாதீங்க. அதனால் வந்து இந்த போண்டா மாதிரி ஒரு புண்ணு ஒன்று பார்க்குறதுக்கு கவர்ச்சியாக இருக்கும் இந்த காலத்தில், லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி, அது வந்து தேவையில்லை. அதனால் வந்து அந்த கோதுமை பண்ணு வந்து நீங்கள் டீ கடைக்கு போய் வாங்கினீங்கன்னா, அன்றைக்கி காலையில் கொண்டாந்து வண்டியில் போடுவாங்க பாருங்கள், பெட்டி வண்டியில் கொண்டு வந்து அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்மைத்தன்மை இருக்குல்ல, அந்த மென்மை உடம்பில் வரணும். அப்படி வந்தால் நீங்கள் மரணம் இல்லாத பெருவாழ்வுக்கு போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா உங்கள் மனம் அதை இறுக்கிக்கிட்டு இருக்கும், உடம்பை இருக்கும் தளர்த்தும். இந்த மாதிரி உடம்பு இல்லாமல் தினந்தோறும் புதுதாக போடப்படுகிற டீ கடையில் இருக்கிற பண் போல உங்களுடைய உடம்பு மாற்றம் அடைவதை நீங்கள் யாருடையதாவது பார்த்தால் அது சித்தர்த்தன்மையை அடைகிறது அப்படின்னு அர்த்தம். அது நான் பார்த்துருக்கிறேன், அதனால் நான் அப்போ தான் அதை கண்டுபிடிச்சது, அதனால தான் நான் அதை சொன்னேன். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மென்மைக்கான உதாரணம். இப்போ அதெல்லாம் விட்டுருங்க, இந்த அகத்தது உணரும் போது தான் இந்த மென்மை வரும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மனத்து உளது போல காட்டி இனத்து உளது ஆகும் அறிவு அப்படிங்கிறது தான் அறிவில் இருக்கிற ஒரு வகையரா. அதனால் அதில் உண்மைத்தன்மை கிடையாது அப்படிங்கிறத அழகாக திருவள்ளுவர் நீட்டுறார். இப்போ நமக்கு உயிர் வினைகளும் கடவுளும் தான் தலைப்பு. நம்ம ஒவ்வொரு நாளும் தலைப்பு நிறைய வச்சுக்கிட்டோம்னா ஒரே நாளில் எல்லா தலைப்பும் புரிஞ்சிக்கிற மாதிரி பேச வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதை ஒதுக்கிறேன். ஏன்னா உயிரும் வினைன்னு ஒரு நாளைக்கு இருக்குது. இன்றைக்கி கடவுளும் உயிர் வினைகளும், இதுதான் திருக்குறளுக்கு ஏன் இது முதல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருக்குறளில் வந்து நீங்கள் கடவுளை வச்சுக்கிட்டே வினையை பேசக்கூடாது. திருக்குறளில் மட்டும் இல்லை, திருமுறையிலையும் சைவத்திலையும் அதான். ஆனால் அப்படி சொல்ல மாட்டோம் சைவத்தில், ஏன்னா கோஷ்டி கூட்டம் வராது. நான் எல்லாரும் சேர்ந்து பாடினா எல்லாருக்கும் முத்தின்னு சொல்லி கூப்பிட்டாதான் எல்லாரும் வந்து சேருவான். என்ன நம்ம தார தப்பட்ட அடித்தாதான் இன்னும் எல்லாம் சேருவான். கீழ்மக்களே கீழகளது கீழது திருவள்ளூர் அரசூராக கீழ்களது ஆசாரம், அந்த ஆச்சாரம் தான் அங்கே நடக்கும். எங்கே நடக்கும் இந்த அது வந்து நாம் பேசிக்கும் பெருமையாக பாமரனுக்கும் போய் சேர்ந்தது, அப்புறம் வந்து எல்லாரும் பாடுறாமா இல்லைப்பா நீயும் கீழ்களது தான். அங்கே திருவள்ளுவர் வந்து இங்கே வந்து ஒடுக்கப்பட்டோர் இதெல்லாம் கொஞ்சம் யோசனையோடு பேசணும். கீழ் கயமை அப்படிங்கிற தலைப்பில் கீழ்களது ஆசாரத்தை பற்றி பேசுகிறார். இதுதான் கீழ்களது. சைவத்திலேயே கீழ்களது எது? உயர்ந்த ஒரு எண்ணத்துக்கு கொண்டு போகாமல் சுடுகாட்டுக்கு கொண்டு போகிற வேலையை செய்கிற அந்த அந்த ஓதல் தான் கீழ்களது ஆசாரம். அந்த மாதிரி சைவத்தை புரிஞ்சிக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு தான் திருவள்ளுவரை நாம். ஏன்னா தப்பாக சைவம் இருக்குதுங்கிறத புரிஞ்சிக்கணும்னா திருக்குறளை படிச்சிங்கன்னா சைவத்தை திருத்திடலாம். சைவத்தை திருத்துறதுக்கு தான் நான் வந்து திருக்குறளை சொல்கிறேன். ஆனால் சைவத்தை திருக்குறள் சொல்லுதுன்னு சொல்ல மாட்டேன். சைவத்தை திருத்தி கொள்ள வேண்டுமானால் திருக்குறள் தேவையாக இருக்கிறது. அப்படி தான் அதுக்குள்ளே இருக்கிற அடிப்படை. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இன்றைக்கி தான் அது தோணுச்சு, எப்படி கீழ்களது ஆசாரன்றத திருவள்ளுவர் பேசியிருப்பார். நம்ம திருவள்ளுவரை பெருமையாக தான் பேசிகிட்ருக்குறோம். ஆனால் கீழ்களது ஆசாரம்னு ஒன்று இருக்குது. ஆசாரங்கிற சொல்ல அவர் சேர்க்குறார். நாங்கள் சடங்குக்கு தமிழில் ஏதாவது போடலாம்னா திருவள்ளுவரை வச்சுக்கிட்டு நாம் ஆசாரம்னு போடுறது. ஏன்னா ஆசாரக்கோவை பெருவாய் முள்ளியார் பழகிறார் ஆசரித்தல், அது தான் சிவ ஆச்சாரியார்லாம் வராங்க நமக்கு. ஆச்சாரியின் இச்சு போடக்கூடாது, அங்கே சிவாச்சாரியார்னு இச்சிலாம் போடக்கூடாது, ஆ சிவாச்சாரியார்னு போடணும். அருள்வந்தி சிவாச்சாரியார் என்ன ஆசரித்தல், அதுதான் பின்னாடி நமக்கு அந்த நடைமுறைகளை கற்றுக் கொடுப்பவன் ஆசிரியன் அப்படிங்கிற மாதிரியும் அதுக்குள்ளே இருக்குது இணைப்பு. நம்ம நிறைய அதுக்கு விவரம் நிறைய சொல்லுவோம். ஆசரித்தல் பின்பற்றுதல், பின்பற்றுகிற முறைப்பாடுகளை நடைமுறைப்படுத்துதல் சொல்லி கொடுத்தல், இதெல்லாம் தான் ஆசாரம். அங்கே ஆச்சாரம் சொல்ல தேவையில்லை, ஆசாரம். ஏன்னா அது உயிர் நெடிலுக்கு அடுத்து வர்ற சகரம், அதனால் அது ஒன்றும் அந்த அந்த உச்சரிப்பு குறையும். கசடரை அங்கே கச்சடரன்னு படிக்க மாட்டீங்களா? அந்த மாதிரி இப்போ நமக்கு என்ன அப்படின்னு என்ன சொல் படிக்கிற முறையில் நமக்கு நிறைய முக்கியம் இருக்குது. இப்போ நாம் வந்து நாலு கா தேவையில்லைன்னு எப்போ சொல்லுவோம்? கப்பல் ஒரு கா, பக்கம் ரெண்டாவது கா, அப்புறம் அதாவது அதுக்கப்புறம் பகம் மூணாவது கா, அப்புறம் அங்கம் நாலாவதுக்கா. எழுத்தில் முடிஞ்சிடும். அதுக்கு தனியாக ஒரு எழுத்து இருந்தால் உனக்கு வேலைக்கு ஆகாதோன்னு அர்த்தம். அது வேறு மொழியில் இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா வழக்கத்தில் இல்லாதவன் அதை சொல்கிறதுக்குன்னு ஒரு எழுத்தை போடுவான், ஆ இதான் பண்ணுவான். இங்கே போய் எழுந்து போய் ஒரு வேலை பண்ணுவாங்கல்ல, இப்போ புரியலண்ணா, அந்த மாதிரி ஒரு வேலை தான் மற்ற மொழி. இப்போ உங்களுக்கு அது புரியுதா இல்லையான்னு தெரியல எனக்கு. நாலு எழுத்து நமக்கு ஏன் வைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, கப்பல் முதல் கா, பக்கம் ரெண்டாவது கா, ரெண்டாவது கா போட்டோம் இக்கம் அப்படிங்கிறது முடிஞ்சு போயிடும். மூணாவது காவுக்கு பகம், அங்கே வந்து ஹா சவுண்டு அந்த மூணாவது கா வந்துடும். நாலாவது பங்கம், அந்த இங்க வந்துடும். எதுக்கு இதை சொல்ல வர அந்த கா வந்துடும். தேர்டு கா கா க க க அவன் சொல்கிறான்ல, அந்த நாலுக்கும் மொழி பயிற்சியில் தான் உண்டு. அப்படி தெரியலன்னா அது எதுக்கு ஒன்று தனித்தனியாக எடுத்து வைக்கணும். அது எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, என் பையில் வந்து பணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு என் பேக்மே பைசா ஹை. பையில் பணம் இல்லைன்னா என்ன சொல்லணும்? பேக்மே பைசா நகி ஹை. ஆனால் அந்த பையன் என்ன எழுதுவானா, என் பையில் பணம் இருக்கிறது இல்லைன்னு எழுதுவான் இந்திக்காரன். புரியுதா உங்களுக்கு? பேக்மே பைசா ஹைனா என் பையில் பணம் இருக்கிறது, பேக்மே பைசா நகிகைனா என் பையில் பணம் இல்லை இருக்கிறதுன்னு எதுவான். அவன் நான் அதை கற்றுக் கொடுத்ததுனால தான் அதை சொல்கிறேன். அதுதான் பயிற்சிக்குள்ளே வராமல் ஒரு மொழியை தயார் பண்ணுறது, தயார் பண்ணுறது அப்படிங்கிறது இதுதான். இது இந்த முறையை நீங்கள் முதல்ல மொழிக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு நிறைய அலாதியாக தெரியும். அதனால தான் தமிழுக்கு என்ன மாதிரி ஆற்றல் இருக்குதுன்னா, எல்லா அதாவது என்னுடைய உடம்பில் மூச்சு முட்டும். அன்னைக்கு சொன்னல டண்டா பா பா, அது வராது இல்லை, டண்டா பாணி நிறுத்தி மூச்சை வாங்கிட்டு சொன்னாதான் அவனுக்கு அது நீட்டமாக வரும். அது வந்து மூச்சு முட்டும் நமக்கு. அவங்க மூச்சு முட்டினவங்களுக்கு தான் நோய் வரும். முதல்ல ஹயாட்டா சிரண்யா வரும். ஹயாட்டா சிரண்யா வந்தால் கேன்சர் வரும். அப்படி தான் அந்த மூச்சு முட்டுற ஒளியெலாம். ஆனால் நம்மளோடது வந்து மூச்சை வந்து விரல் வரைக்கும் நீட்டும். அப்படி தான் தள்ளீரில் வளர் ஒளி வனமுளை இணையவை குழு. அது வந்து எந்த காலத்துலேயும் உங்களை முட்டை விடாது. முட்டை விட்டாலே இவங்க மூச்சு முட்டிக்குன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுங்க. அது வந்து நமக்கு சரிப்படாது. அதனால் மொழி வரலாற்றில் இதெல்லாம் முக்கியம். ஏன் இதை நான் கொண்டு வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு தான் மூலமாக எதை சொன்னார், அகர முதல எழுத்தன். எது இணைந்து இயக்குகிறதோ அதுதான் உங்களை, இப்போ கடவுளும் உயிர் வினையும் ஆரம்பிக்குதா, எது என்னோடு இணைந்து இயக்குகிறதோ அது, அப்படின்னா கடவுளை அனுபவிப்பதற்கு இணைந்து இயக்குகிற மொழியும் தமிழ் அப்படிங்கிறது தான் அதுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய முன்னுரை. இதில் போனா போதுன்னு மற்ற மொழியை சேர்த்தா அதுக்கும் ஒத்துக்க மாட்டான் பன்ஸு. நாங்கள் என்ன பண்ணுறது, போனா போதுன்னு தான் நாம் மற்றதையும் எழுதுறோம், அதெல்லாம் வராது தம்பி, அதுக்கு தான் இது ஒத்து வராதுன்னு வடிவேல் சொல்கிற மாதிரி, எதுக்குடா ஒத்து வராது, அதான் போய் தொலை என் சண்டை வேணாம் அப்படிங்கிற மாதிரி நாம் அதுக்குள்ளே ஒரு 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 அடையாளத்தை கொடுக்குறோம். அது அவர்களுக்கு விளங்கவில்லை, போனால் போகிறது, போயே போகட்டும், அதில் ஒன்றும் நமக்கு ஒன்றும் வரவேற்பு தரணும் அவசியம்லாம் இல்லை. தெளிவாக நாம் வேணான்னு சொல்கிறதுக்கு இன்னும் தைரியம் வரல, அவ்வளோதான் அது இருக்கிற குறை. மற்றபடி நமக்கு ஒன்றும் அதில் என்ன கிடையாது, அறை கிடையாது. அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இணைந்து இருப்பது கடவுள் அப்படிங்கிறத முதல் திருக்குறளில் ரொம்ப தெளிவாக, அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது. இந்த ஆதிக்கு நான் சொன்ன அன்னைக்கு, ஆதிக்கு வந்து எனக்கு அன்றைக்கி என்ன தோணுச்சு, ஆதினா தொடக்கம்னு தமிழில் ஒரு சொல்லுக்கு அர்த்தம் இருக்குது, அது வடமொழி சொல்ல முதல்லையே சொல்கிறாரு அப்படின்லாம் எல்லாம் சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை. அது வடமொழி நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்ற அப்படின்னு திருக்குறளில் ஒரு திருக்குறள் எதுக்கு மன்னனுக்கு சொல்கிறாருன்னு அன்னைக்கு சொன்னனே, என்ன அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். இந்த இந்த குறட்பாவில் ஆதியை பயன்படுத்துகிறாரு. ஆதி என்றால் செயல் ஆளுமையின் தலைமை. இந்த பூமியில், பூமினா ஒரு நாட்டில் அரசாங்கத்தில் எல்லா காலத்தில், இன்றைக்கி நேற்று இல்லை, திருவள்ளுவர் காலத்திலேயும் அந்தணர்கள் நூல் வைத்து கொண்டு ஒரு பக்கம் நிற்கிறாங்க, ஒரு பக்கம் அறம் இருக்கிறது. இந்த ரெண்டையும் பார்த்துட்டு அரசன் என்ன பண்ணணும், எதும் பக்கமும் போகாமல் என்ன பண்ணணும், அவன்தான் செலுத்தணும் அதை. அந்த அறம் அந்தனர் நூல், இந்த அறம் அந்தனர் நூல் ரெண்டையும் யார் இயக்கணும், மன்னன். அப்போ இயக்கத்தை அவங்க முன்மொழிகிறாங்க, யாரு, அந்தனர்கள் நூலை வச்சுக்கிட்டு இதுபடி தான் நடத்தணுங்கிறாங்க. அறம் ஒன்று இருக்குது, இந்த ரெண்டையும் பார்த்து செயல் தலைமை உடைய ஒரு ஆற்றல் யாருக்கு இருக்குதுன்னா மன்னனுக்கு இருக்கு. அப்போ அந்த அந்த திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா, அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். அப்ப செயல் ஆளுமையின் தலைமை தான் ஆதி, முடிஞ்சுதா. ரெண்டாவது இந்த பகவன், நீங்க அதை பகவன் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன தெளிவா, நீ திருப்பினும் கடவுளும் உயிர் வினைகள்ங்கிறதுனால அழுத்தி சொல்றேன். தமிழ்ல அதேதான், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சொல் ஆராய்ச்சி சொன்னோம்ல, தமிழ்ல பகவன் படிக்க கூடாது. முதல்ல திருக்குறள் வந்து இந்த பகவன் படிச்சீங்கன்னா அதை விட மானங்கட்ட வேலை வேற கிடையாது அப்படின்னு நான் சொல்லிடுவேன் தெளிவா. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருக்குறள் முதல்லையே போய் தப்பாக படிக்கிறீங்க. பகவன் தமிழில் பாங்கிறது வல்லெழுத்து, கச்சட தப்பற. அப்போ அதை பகவன் தான் படிக்கணும். இன்றைக்கி வந்த வியாதியில் கோளாறுல பகவன் படிக்கக்கூடாது, அதுக்கு பரிமேலாளர் காரணமாக தான் நான் பொறுப்பு கிடையாது அதுக்கு. பகவன் ஏன் அதை கூட சொல்கிறேன்னா, இந்த வார்த்தைக்கு இன்னொரு இடத்துல ஒரு பயன்பாடு திருக்குறள் இருக்குது, பக சொல்லி கேளிர் பிரிப்பர். கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை செயல்பாட்டு வகையில் சொல்லணும். அதனாலதான் மன்னனை பத்தி சொல்லும் போது மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அப்ப இறைங்கிறது உலகத்துக்கு பொது, ஆனால் அரசன் அந்த நாட்டு மக்களுக்கு கடவுள் அப்படின்னு தெளிவுபடுத்துறார். அதனால ரொம்ப தெளிவா கடவுள், அதாவது இறைவன் என்கிற சொல் மன்னனுக்குரிய சொல், அதுதான் கடவுளை நினைக்க வைக்குது அப்படிங்கறதெல்லாம் பின்னாடி. இறைவன்கிற சைவ சித்தாந்தம் எழுதினாங்கன்னா அந்த திட்டப்படி நாட்டில் அரசாங்கம் நடக்கணும், அதுக்காக தான் மன்னவன் ஆணையை கொண்டு செலுத்துதல் போல அப்படின்னு வந்து சிவஞானபோகத்தில் சொல்லப்பட்டதுங்கிறத கைலாசபதி சிவத்தம்பிலாம் அதை வழிமொழிவாங்க. ஏன்னா ஒரு அரசாங்கத்துக்கு தான் பின்னணியில் தத்துவம் இருக்கும். இது நீங்கள் தெரியல உங்களுக்கு. அரசியலும் மதமும் வேறன்னு சொல்லி தப்பாக அவங்கள சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரே மதம் இருக்கணுங்கிறதுக்காக. அரசியலும் மதமும் இல்லைன்னா கிடையாது. அதனால தான் நான் சொன்னேன், கிறித்தவர்கள் இங்கே பள்ளி தொடங்குறாங்கன்னா நீ கிறித்தவனாக மாறுன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அரசாங்கத்துக்கு இந்த மதம் வேலை செய்யும். அவங்க பள்ளிக்கூடம் தொடங்கினாங்க, அவங்களை எதிர்க்கிறீங்கன்னா நீங்கள் பள்ளிக்கூடம் தொடங்கிட்டு எதிர்க்கணும். பள்ளிக்கூடம் தொடங்காமல் அவன் பிச்சையில் போய் நீங்கள் பிடுங்கக்கூடாது. முதல்ல அந்த வேலையை செய்யணும்னு நான் சொன்னேன். நீங்கள் வந்து என்ன கேட்டால் இலங்கை மாதிரி ஒன்றாவதுலேருந்து மெடிக்கல் வரைக்கும் என்ன பண்ணலாம், ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கலாம். அலைக்கற்றையை விற்று, அலைக்கற்றையை விற்று யார் விட்டு வயிறுலையே போயிட்டு எரியுது அது. அலைக்கற்றையை விற்பதன் மூலமாக பல தலைமுறைக்கு உங்களுக்கு இலவச கல்வியை கொடுக்க முடியும். தெரியுது இல்லை, அலைக்கற்றை காசு உங்கள் காசு ஏன் காசு இல்லை, ஆகாயத்து காசு கடவுள் கொடுக்குறாங்க, அதுதான் கல்வி. அது நான் அந்த அது வந்து அதுக்கான காசு அது. அது வந்து நீங்கள் இருக்கிற பள்ளிக்கூடம் அந்த கல்லூரி பல்கலைக்கழகம் எல்லாத்தையும் அரசாங்கம் ஒரே நாளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை விட வேறு என்ன வேணும் என்ன. ஆனால் அதுக்காக எல்லா இடத்துலையும் நீங்கள் அதே கல்வியை, எந்த கல்வியை ஏன் அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன சொல்லுவீங்க நாளைக்கு, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வேணால் எங்கள் மனு தர்மத்தை ஏற்றுக்கிட்டிங்கன்னா நாங்கள் எல்லாம் உங்களுக்கு கல்வி இலவசமாக தரேன் சொன்னாலும் சொல்லுவாங்க. அப்புறம் நான் சொல்கிறத வச்சுட்டு அது இல்லாது சார்பு இல்லாமல் நூல், சார்பு இல்லாமல் கல்வி, சார்பு இல்லாமல் என்னுடைய சுதந்திரம், இந்த மூணையும் பேசுகிற காலத்தில் தான் திருவள்ளுவருங்கிற ஒரு ஆளை தவிர வேறு ஆள் நமக்கு கிடைக்கல. அப்படித்தான் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அன்றைக்கு இருந்த அரசாங்க நிலவரத்தை பார்க்குறார். அந்தனர் நூல் அறம் இந்த ரெண்டையும் மன்னன் என்ன பண்ணணும்னா சீர்தூக்கி பார்த்து எதை வைத்து இந்த மக்களை ஆள வேண்டும் அப்படின்னு முடிவு செய்யணும். அதுதான் செயல் ஆளுமையின் தலைமை. இந்த செயல் ஆளுமையின் தலைமை தான் ஆதிங்கிற சொல்லால் சொல்லப்பட்டது. கடவுள் செயல் ஆளுமையில் தலைமையானவரை ஒழிய அவர் நினைத்ததை செய்யக்கூடாது. அவ்வளவுதான் கடவுளுக்கான முதல் இலக்கணம், செய்ய மாட்டார். ரெண்டாவது பகவன் அப்படின்னா இரண்டாவதாக இருக்கிற ஒன்று. இப்ப ரெண்டு பேர் நட்பா இருப்பாங்க, இப்ப நட்பா இருக்கிறவங்கள ஏதாவது ஒன்று நடக்கும். இப்போ என்ன மார்கழி மாதத்தில் திருக்குறள் வச்சிருக்கிறாருப்பா அப்படின்னு ஒருத்தர் போய் கேட்குறாரு. இன்னொருத்தர் சொல்லுவார், எதுக்கு அந்த மார்கழி மாதத்தில் வந்து திருவம்பா வைக்காமல் திருக்குறள் வைக்கிறாருன்னு ஒருத்தர் கேட்பார். இந்த எதிரில் கேட்குறாருப்பாரு, பேசுகிறவர் கெட்டவராக இருந்தால் கேட்குறவர் கெட்ட வழியில் அது விவரமாக நீட்டி போயிடுவார். இப்போ என்னை பற்றி ஒருத்தன் வந்து ஒருத்தர்கிட்ட குறை சொல்லுவான், குறை சொன்ன உடனே அவர் பல்ஸ் போட்டு பார்க்குறதானே, அவர் கொஞ்சம் அவர் இன்னொரு தூபம் போட்டார்னா நான் அன்றைக்கே அவருக்கு எதிரியாகிடுவேன். இல்லைங்க அவரை பற்றி எனக்கு தெரியும், உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னா அங்கே பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வேலை தான் பகச்சொல்லி கேளிர் பிரிப்ப. இந்த ரெண்டாட்டு வேலையை பகம் என்கிற சொல் உணர வைக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, கடவுள் எல்லா காலத்திலேயும் உங்களோடு கூடவே அகரம் போல இருந்தாலும் அவர் பிரிந்து வேறாக இருப்பார். சைவ சித்தாந்தம் வரும்போது உங்களுக்கு அது புரியுது, அத்துவிதம்ங்கிற உறவுல அவையே தானேயாய் புரியும். ஆனால் இங்கே முதல் திருக்குறள்லேயே முடிஞ்சு போச்சு. எது மொத்த இலக்கணத்திலையும் அதாவது இயங்குவதற்கு உடனாக இருப்பது அகரம். இரண்டாவது செயல் தலைமை உடையது ஆதி. மூன்றாவது உடன் இருப்பது, ஆனால் அது உடன் இருப்பதனால் தாக்கம் பெறாதது பகம். இப்படி அந்த மூன்று இலக்கணத்தையும் கடவுள் தன்மையில் வச்சு அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலகம்னு சொல்லிட்டாரு. அது யாருக்காவது புரியலன்னா இன்னொருடன் வச்சுங்க, அகரம் எப்படி முதல் அகரம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருப்பான்னு தானே சொல்லுவோம். உங்களுக்கு அடிவயிறு அதுதான் வந்து உந்தி முதலா முந்து வலி அப்படின்னு தொல்காப்பியெல்லாம் சொல்லுவோம். அங்கிருந்து கிளம்புற காற்று தான் தொண்டை வரைக்கும் அகரமாக வரும். அந்த இயங்குற காற்றுக்கு எழுத்துக்கு எழுந்து அகரம்தான். அது தொண்டைக்கு அப்புறம் வெளியே வந்தால் அகரம்னு சொல்கிறோம் பாருங்க, ஆ அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆ தான் உந்தியிலிருந்து மேலே வரைக்கும் வந்தது. அப்போ உள்ளே இருக்கிற அகரம் வெளியில் அகரம் வரும்போது அந்த அகரத்தை எழுதுனீங்கன்னா ஆ கூட்டல் ஆ அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆகாரமாக இருந்தால் அகரம் கூட்டல் அகரம் அகரம் அப்படின்னு பிரிக்கணும். ஒரு ஆவில் ரெண்டு ஆ, நீட் நெடில்ல மூணு ஆ, காவா இருந்தா ஆ இக்கு அப்படி பிரிக்கணும். அப்ப எல்லாவற்றிலும் முதல்ல இருக்கிற ஆ வந்து இறை, ரெண்டாவது இருக்கிறது உயிர், மூணாவதுதான் மெய். இப்படி பிடிச்சிங்கன்னா தான் அகர முதல எழுத்து உலகத்தில் இந்த மொழி அந்த மொழி இல்லை, எல்லா மொழியும் உந்திலிருந்து தொண்டை வரைக்கும் வந்து தான் வெளியே வரணும். அப்போ எல்லா மொழிகளுக்கும் மூலமாக இருப்பது அகரம். இந்த அகரம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு புள்ளியின் இயக்கம், அவ்வளோதான். வலம் சுழிப்பது உங்களுக்கு தெரியும், புயல் வந்தால் என்ன பண்ணா ஒரு புள்ளி மையம் இருந்து வலமாக தான் சுத்தும், காற்று அடித்தாலும் எப்படி சுத்தம், வலமாக தான் சுத்தம். இந்த புள்ளி எழுந்திருக்கிற அந்த சுழி தான் முதல் அகரம். இது தமிழ் எழுத்துல தொடக்க காலத்திலிருந்து என்னைக்கு அதை உணர்ந்தானோ அன்னையிலேருந்து அந்த அகரம் அப்படி எழுத ஆரம்பித்தான். உயிரெழுத்து எல்லாத்துலேயும் அந்த சுழி முதல்ல வரணும், இகரமாக இருந்தாலும் சரி ஈகாரமாக இருந்தாலும் சரி. அந்த சுழியை வச்சு எழுதினாதான் உங்களுக்கு தத்துவம் தெரிஞ்சு தமிழை எழுதுறீங்கன்னு அர்த்தம். அதனால் தமிழ் வலம் சாயும், இடம் சாயக்கூடாது. அப்போ வலம் சாயறதாகவும் புள்ளி சுழிப்பதாகவும் தொடங்குகிற அந்த அகரம் இல்லாமல் எந்த எழுத்தும் இல்லை. இப்போ பொருள் வகையில் அதுதான் மூலமாக இருக்கிறது, மற்றவைகள் இருந்தாலும் அது இல்லாமல் எவையும் இல்லை அப்படிங்கிறது தான் அகரம் முதல எழுத்து எல்லாம். ஏன்னா உங்களுக்கு இது புலன்களால் உணரப்படுகிற ஒரு எழுத்து, அதனால தான் காட்சியிலேயே கடவுளையும் தொடங்குறார். இங்கே எழுத்துலாம் வேற என்ன, கடவுள் என்பவன் அகோச்சர கோசரம் சொல்லுவாங்கள்ல, வாக்கு மன அதீதன் அந்த மாதிரிலாம் சொல்லலை, எந்த இடத்துலையும் அதை சொல்ல விரும்பலை. அதுக்கப்புறம் அது செயல் ஆளுமையில் தலைமையானது, அதுக்கப்புறம் அது எல்லாவற்றோடும் இருந்தாலும் தன்னை தனியாக வைத்து கொண்டிருப்பது பகம். உடனே ஆறுலாம் எழுதக்கூடாது, பகம்னா களம்பகம், அது அப்புறம் மறுபடியும் வேற எங்கேயா போய் நின்றுடும். முதல்ல அதை அதுவாக பார்க்கணும். அன்னைக்கு எழுதின திருவள்ளுவரை இன்னைக்கு இருக்கிற களம்பகத்தோடு பார்க்கக்கூடாது, அன்னைக்கு எழுதின திருவள்ளுவரை பகவானோட பார்க்கக்கூடாது, என்ன கல்கியோடலாம் பார்க்கக்கூடாது. அது வந்து நீங்கள் முறையாக அந்த காலத்தில் எந்த மாதிரி தத்துவம் வந்து நின்றுதோ அதோட அவர் என்ன பயன்படுத்துகிறார் அப்படிங்கிற சொல்லாடலோட பார்க்கணும். அதனால தான் திருவள்ளுவர் பொருள் புரியாத இடங்களுக்கான சொற்களை வேறு இடத்திலும் பயன்படுத்தி இருக்கிறார், அதுதான் முக்கியம். அதுக்கு இணையான சொற்களை வேறு இடத்திலும் பயன்படுத்தி இருக்கிறார், அதுதான் பகம், அதுதான் ஆதி. நான் இந்த ஆதிக்கு பொருள் சொல்கிறது தான் பகத்துக்கு சொல்லிட்டேன், ஆனால் ஆதிக்கு பொருள் கிடைக்கிறது ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. இந்த மார்கழியில் தான் அந்த பொருள் வேறு இடத்துல பயன்படுத்தின அந்த அடிப்படை கிடைச்சிது. அதனால தான் அது உங்களுக்கு ஆதி என்பது செயல் தலைமை தொடக்கம் அப்படிங்கிறது, அது வந்து அவர்கள் வடமொழி சார்பாக சொன்னாலும் செயல் தலைமைங்கிறத வச்சு அவங்க ஒரு வேலை இதை தயார் செய்திருக்கலாமே தவிர நமக்கு அப்படி இல்லை, அதுதான் அதோட. அதில் உயிர் வினை அப்படிங்கிறது எப்படின்னா உயிரோட செயலில் இணைந்திருக்கிறவர் அப்படிங்கிறதோட நின்றுடும். இதுக்கப்புறம் இப்போ நீங்கள் நமக்கு கிடைக்கிற ஒரு கொஞ்சம் நேரத்தில் நாம் ஒரு அரை மணி நேரத்தில் சில விஷயங்களை முடிச்சிருவோம். அடுத்ததாக வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற அந்த தலைப்போடு கூட இப்போ இந்த திருக்குறளில் வினை அப்புறம் வந்து ஊழ், ஊழுங்கிறதுக்கு ஒரு அதிகாரமே வச்சுருக்கிறார். ஆனால் வினைங்கிறத எல்லா இடத்துலையும் பரவ வச்சுருக்கிறார், அதை முதல்ல நீங்கள் முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் ஊழுங்கிறத தலைப்பாக்கி அதில் சில விஷயங்களை சொல்கிறார் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அவாறுத்தல் ஊழ் இதெல்லாம் வந்து திருவள்ளுவர் நிலையாமைக்கு அப்புறம் துறவு, துறவுக்கு அப்புறம் மெய்யுணர்தல், மெய்யுணர்தலுக்கு அப்புறம் அவாறுத்தல், அவாறுத்தலுக்கு அப்புறம் ஊழ், இதில் ஒரு தொடர்ச்சி இருக்கும் எல்லாத்துலேயுமே. இந்த ஊழுக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பௌத்தம் சொல்லுகிற ஊழோடு நின்று விடுகிற அதனுடைய தன்மைக்கு ஒரு வியப்பு கொடுக்குறார். எது பௌத்தம் சொல்லுகிற ஊழ் தான் அவங்களுக்கு தலைமையானது, எதில் பௌத்தத்தில் அதோடு அது நின்றுடும். கடவுள் கிடையாது, நீங்கள் பரிபூர்ணம் அடையலாம், அது கூட நீங்கள்னா யாருன்னா பிறப்புக்கு பிறப்பு பெற்றிருக்கிற ஒரு அறிவு தன்மை, அறிவு பொருள் கிடையாது அறிவு தன்மை. அதையும் அவர் எப்படிலாம் சொன்னார், அவர் வந்து எந்த வகையிலும் பெருமைக்குரியவர்னு கேட்டிங்கன்னா பிராமணியத்தை எதிர்த்த வகையில் பெருமைக்குரியவர், பிராமணியத்தோட எந்த சமரசமும் செய்து கொள்ளாத வகையில் பெருமைக்குரியவர். அதே சமயத்தில் அவர் வாழ்வியல் சிக்கல்களை வகைப்படுத்துகிற வகையில் பெருமைக்குரியவர். அதை விட்டால் உங்களுக்கு அதுக்கு பிறகு முடிவு சொல்லும்போது கொஞ்சம் நமக்கு நிர்வாணம், அவர் என்ன நிர்வாணம் அடைஞ்சார், என்ன நிர்வாணத்தை யாருக்கு சொன்னார் அப்படிங்கிறதுல நமக்கு தத்துவ வகையில் நிறைய இடர்பாடுகள் உண்டு. கடவுள் வகையிலையும் உண்டு. எதுக்கு நிர்வாணம்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாங்கியம் சொல்கிறதுல வந்து ஒன்றும் பெரிய வேறுபாடு இருக்காது. சாங்கியத்தில் புருஷன் ஒன்று இருக்கும், மற்ற தத்துவம் இருக்கும். மற்ற தத்துவங்களிலிருந்து புருஷன் விடுபடுதல் தான் முக்கியம். அதில் அதுக்கு இணையாக போய் நிற்கும் பௌத்தம். சாங்கியம் அது ஒரு மெட்டீரியலிசம் தான் ஒரு வகையில், அது கடவுளை சொல்லாது. அதில் வந்து என்ன அப்படின்னா இந்த உலக பொருள்களை சொல்லிவிடுவாங்க, 24 புருஷன்னு உயிரை சொல்லிவிடுவாங்க. அது அந்த சிக்கலிருந்து வெளியே வந்துட்டால் போதும், இதுதான் விடுதலை. இது வந்து சாங்கியம். இந்த வெளியே வர்ற வேலையை வேற மாதிரி திருவள்ளுவர் எந்த பொருளையும் ஏற்றுக்காமல் சொல்கிறார். அது எப்படின்னா வந்து நெருப்பு, நிலம், நீர், இந்த காற்று, இந்த 4 பூதம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு நெருப்பை ஒருத்தன் விறகு கட்டையில் கொளுத்தி விட்டால் அது தொடர்ந்து எரியும் இல்லை, அந்த மாதிரி அது அது நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் உயிர்னு ஒன்று கிடையாது, கடவுள்னு ஒன்று கிடையாது. இப்படி தான் அவர் அந்த கொள்கையை சொல்கிறார். இப்போ முன்னாடியும் பின்னாடியும் நமக்கு இடிக்குது, நடுவில் அந்த மக்கள் இருக்கிற பிரச்சனையில் அது நல்லா ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது பிரச்சனையை சொல்கிறதுல. ரெண்டாவது பிராமணியத்தை எதிர்க்கிற வகையில் தலைமையானதாக இருக்குது. அப்போ அது வந்து உலகம் முழுக்க அது செல்றதில் வந்து அது மக்களால் ஈர்க்கப்படுறதில் ஒன்றும் வியப்பு இல்லை. பின்னாடி அதை யோக முறையில் ஜென் புத்திசம்லாம் வளர்த்து எடுக்கிறாங்க. ஜென் புத்திசத்தினுடைய அடையாளம் வேறு, நம்ம தொடக்க கால பௌத்தத்தினுடைய அடிப்படை வேறு, அதுக்கப்புறம் நம்ம இவர் போன பிறகு அது இன்னும் வேறு, சூன்யவாதம் நாகார்ஜுனர் போன பிறகு அது இன்னும் வேறு வடிவமாக மாறுது. இன்னும் அதுக்குள்ளே பௌத்தவாதிகள் அவங்களுக்குள்ளே இருக்கிற சிக்கல், அவங்க வந்து சங்கம் போட்டது, சண்டை போட்டது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெண் பாலியல் உணர்ச்சியும் அப்புறம் கல் விஷயமும் அவர்களை அலக்கழித்தது, இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் அவங்களுக்குள்ளே நிறைய வருது. அதெல்லாம் ஏன் வருது அப்படிங்கிறது திருவள்ளுவரால் கணிக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் முக்கியம். இன்னும் பௌத்தத்தை வந்து பிராமணியத்துக்கு எதிரான பௌத்தத்தினுடைய சீர்கேடுகளையும் நன்றாக கவனித்தவர் திருவள்ளுவர். பிராமணியத்தினுடைய சீர்கேடுகளையும் நன்றாக கவனித்தவர் திருவள்ளுவர். திருவள்ளுவருக்கு ரெண்டே பிரச்சனை தான் இந்தியாவில். பௌத்தம் எதிர்வினையானதில் பிரச்சனை இல்லை, அது அது வந்து அவருக்கு ஆதரவாக இருக்குது. ஆனால் அவருக்கு மிகப்பெரிய சிக்கல் பிராமணியம். யாருக்கு? திருவள்ளுவருக்கு. என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராமணர்களுக்கு ஒரே ஒரு அவங்கள இழுத்து வச்சு ஒன்றே ஒன்று தான் சொல்கிறார். பிராமணர்கள்னால் அவங்களுடைய கொள்கையை இழுத்து வச்சு ஒன்றே ஒன்று சொல்கிறார். நீங்கள் கொஞ்சம் அறத்துக்கு வந்துருங்களேன் அப்படிங்கிறார். கொஞ்சோண்டு அறத்துக்கு வந்துருங்களேன் அப்படிங்கிறார். கொஞ்சமாவது அறத்துக்கு வாங்கலை, அதுதான் அந்தனர்னு சொல்கிறீங்கல்ல. நீங்கள் அறத்துக்கு வரணும். எந்த அறத்துக்கு வரணும் தெரியுமா? எல்லாத்தையும் விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. எல்லா உயிரும் சமன் கொஞ்சம் சொல்லிடுங்களேன். எல்லா உயிரும் கொஞ்சம் சமன் சொல்லிடுங்க. அந்தனர் என்போர் அறவோர், மற்ற எவ்வளவு நாங்கள் அந்தனர் அறவோர்னு சொல்கிறோம், ஆனால் எல்லா உயிரையும் சமன் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க அறவோர் அப்படின்னு தான் அதுக்குள்ளே வர்றார். அங்கே அப்படி கிடையாது. எங்கே அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றவன் சொல்கிறார்ல, அப்போ அது வேறு இது வேறுன்னு அர்த்தம். அதனால தான் மனம் தூய்மை, வாய்மை, செயல் தூய்மைன்னு ரெண்டு பிரிக்கிறார். திருவள்ளுவருக்கு ரெண்டு இணைகோடு சிக்கலாக இருக்குது. அதில் பிராமணியம் என்கிற வைதிகம், அப்புறம் இன்னொன்று பௌத்த நடைமுறையில் வந்த சிக்கல். இந்த ரெண்டு சிக்கலையும் பார்த்துட்டு தான் அவர் நூல் வைக்கிறார். சமணம் அவருக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லை, கொல்லாமை சொல்கிறதுனால அவங்க அவரை விரும்புகிறாங்க. ஆனால் சமணம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே போனீங்கனாக்கா அது ஒன்றும், அது நாம் அவங்க எடுத்துக்கிறாங்க, அவங்க எழுதினார்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் நமக்கு ஒன்றும் அதில் எடுத்துகிட்டு போட்டு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொல்லாமை இல்லைங்கிறாங்க. விருஷப தேவர் நாம் சொல்கிற நந்தி தான் அவங்க கடவுளுங்கிறாங்க, தெரியுமில்ல. நம்ம நந்தி தான் அவங்களுக்கு விருஷப தேவர். அதனால் பேரலெல்லாம் சைவமாயிருவாங்க அவங்க. வேறு குறை நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா கொல்லாமை அது இது எல்லாத்தையுமே அவங்க அதுக்குள்ளே தங்களை இணைத்து கொள்ளுகிறார்கள். நீங்கள் அதில் பெருசாக வந்து முரண்படணும் அவசியம் இல்லை. என்ன கடைசியாக சொல்லிட்டு போகலாம், எங்களை மாதிரி நீங்கள் வட்டிக்கு வாங்காமல் இருந்தீங்கன்னா பரவாயில்லப்பான்னு சொல்லிட்டு போகலாம், வேறு ஒன்றும் வழி கிடையாது. என்ன ஏன்னா செயல்முறையில் அவர்கள் பக்குவத்தில் இல்லை. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இழிச்சவாயர்கள் கிடையாது, பெருந்தன்மையானவர்கள். அப்படி தானே? அந்த பெருந்தன்மைக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு பண்பாடு. மற்றவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா 1000 பேசுகிறாங்க ஆனால் பெருந்தன்மை இல்லாமல் இருக்கிறாங்க. சமணம் அவ்வளோ பேசுது ஆனால் பெருந்தன்மையில் பார்த்தா அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, வந்து வரலையே. இன்றைக்கி சவுகார்பேட்டை போனீங்கன்னாக்கா வரி இல்லாமல் கோடிக்கணக்கான பணம் போராடுறது அங்கே தானே பார்க்குறீங்க, வேற எங்கே பார்க்குறீங்க? பௌத்தம் போனீங்கன்னா அழித்தொழிப்பு இதை பார்க்குறீங்கல்ல. அப்போ நமக்கு இது எல்லாமே சொல்கிறது வேறு, செய்கிறது வேறு. வேறு நீங்கள் செய்கிறது சரியாகுது ஆனால் சொல்கிறது தெரியவே இல்லை உங்களுக்கு. சொல்றதுக்கு தெரியவே இல்லை. ஏமாந்துற ஆனா சொல்லியே வாழ்ந்துட்டு இருக்கிறது வைதிகம். சொல்லி சொல்லியே உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறது. ஏன்னா அதுக்கு பேர் தான் திருஷ்யம் அல்லது பாபநாசம்னு ஒரு படத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும். சொல்லி ஏமாத்துறது அப்படிங்கிறது அதுக்கு தான் அந்த படம் வந்தது. அப்ப இந்த அணுகுமுறையில தான் நாம என்ன பண்றோம்னா, திருவள்ளுவர் காட்சிப்படுத்துறத ரொம்ப தெளிவா கொண்டு வர்றார். ஏன்னா சொல்றதே இல்லை. அதாவது வைதிக அணுகுமுறைக்கு முற்றும் எதிராக ஒரு அணுகுமுறையை கையாள்றார். சொல்லி நம்ப வைக்காம நீங்க அனுபவத்தில் நம்புங்க, ஏத்துக்குங்க. அனுபவத்தில் நம்புங்க கூட கிடையாது, ஏத்துக்குங்க. அதனால தான் கற்றதனால் ஆய பயன். நீ படிச்சு செஞ்சதா கடவுள்னு ஒன்றுக்குள்ளே வரலன்னா எப்படி படித்ததாகும்? அவன் என்ன உடனே சொல்லிடுறான், நாங்கள் படித்தா கடவுளை பற்றி படிக்கலைன்னா எதை படித்தாலும் படித்ததாகாது. எதை படிச்சிருந்தாலும் கடவுளை பற்றி படிக்கலைன்னாக்கா படித்ததாகாதுன்னா சொல்கிறான்னு நினச்சி அதுக்கு உரை எழுதுறானுங்க. அடப்பாவையில் அப்படி இல்லைடா, படித்ததில் நீ நிற்ப. நின்னா உனக்கு பிரச்சனை தெரியும். நிற்கிறதுனா என்ன? படித்தது படி ஏமாத்துறது இல்லை, படித்தது படி நல்லவனாக நடக்கிறது. படித்தது படி நல்லவனாக நடந்தே அப்படின்னா அதனால தான் பார்ப்பான், அதாவது அந்தனர் ஓத்துக்கொழலாகும், அந்தனர் மறப்பினும் ஓத்துக்கொழலாகும். ஆனா பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்றக்கெடு. அவர் எதுக்கு தெரியுமா அவங்களை கூப்பிட்டு வச்சு சொல்றாரு, தம்பி நீ புஸ்தகத்தை தான் உயிர்னு சொல்லி ஜனங்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற, அதை மறந்தா கூட தப்பு இல்லைடா. ஆனா நீ ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறிய. ஒழுக்கம்னா என்ன? அடுத்தவனை மதிக்கிறது தான் ஒழுக்கத்தினுடைய தொடக்கம். அந்த நீங்கள் உள்ள திருக்குறளுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ஒழுக்கம் செயல் அடுத்தவங்களை வச்சுத்தான் திருவள்ளுவர் பேசுவார். முழுக்க 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 அப்போ ரெண்டு வகையில் பிராமணியத்துக்கு எதிராக இருக்கிறார். ஒன்று சொல்லாமல் புரிய வைக்கிறது, அனுபவிக்க வைக்கிறது. ரெண்டாவது அடுத்தவனை வச்சே பேசுறது. இந்த ரெண்டு அணுகுமுறையும் வைதிகத்துக்கு எதிராக நடைமுறையில் மக்களுக்கான வாழ்க்கையினுடைய தெளிவுக்கு திருவள்ளுவர் பயன்படுத்துகிற அணுகுமுறை. அதில் தான் பிறவி பெருங்கடல் நீந்துவர். எப்போ கடவுள்னு ஒரு எல்லைக்குள்ளே அவன் வாழ்க்கையை நீந்தி நீந்தி கற்றுக்கலன்னா, இல்லைன்னா நீந்திட்டே தான் இருக்கணும். எதுக்கே இல்லைன்னா அழிஞ்சி போகணும். நீந்துறதுக்கே கடவுள்னு ஒரு பேர் தெரியணும். ஆனால் அதுக்காக நீ என்ன பண்ணக்கூடாது? ஏகம் ஏவ அத்விதீயம் சுவாகான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சொன்னா தொலைஞ்ச, அதுக்கப்புறம் நீ காணாமே போயிடுவே. அந்த மாதிரி என்ன அப்போ நீந்திட்டாவது இருந்துக்கலாம் நீ படிச்சுக்கிட்டே, அப்படி இல்லைன்னாக்கா நீ போயிடுவே அப்படிங்கிறதுல. ஏன்னா நீ வேற ஒன்று தானே உங்களுக்கு அதுக்குள்ளே வந்துடும். அதுக்குள்ளெல்லாம் தெளிவாக இருக்கிறார், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கடவுளை எடுத்துக்கொண்டு இந்த உயிர்வினை அப்படிங்கிறதுக்குள்ளே அடுத்ததாக வரும்போது முக்கியமாக இந்த பௌத்த நடைமுறை அதுக்கான மறுப்பில் தான் அதை கொண்டு வர முடியும். அதுக்கான மறுப்பில் தான் அதை தெளிவுபடுத்த முடியும். அதில் தான் என்ன பண்ணுறாருன்னா, ஊழுங்கிற அதிகாரத்தில் ஊழிர் பெருவலி ஆவுல அப்படின்னு தெளிவாக அந்த பௌத்தம் சொல்லுகிற அந்த மேற்கோள் அப்படியே வருது. மற்ற ஒன்று சூழினும் தான் முந்துறும். இங்கே ஒரு பெரிய அதாவது வந்து ஒரு முறையை கையாள்றார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊழ் வலிமையானது, இதை சொல்றதுல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முறை வச்சிருக்கிறார். சமணம் பௌத்தத்தை அதுலேயே மறுக்கிறார். அதுக்கு சொல்றான், அதை ஊழில் பெருவழி ஆகல அப்படின்னு சொல்லிட்டு, மற்ற ஒன்று சூழினும் தான் முந்துரும். ஊழு தானே போயிட்டு இல்லை, இன்னொன்னு அது வெற்றி கொள்ளணும். எப்படி ஊழ் வந்து நம்ம வெற்றி கொள்றது வேற, வேற ஒன்று வராம அது வெற்றி கொள்ளணும். இந்த ஒரு முறை இருக்குல்ல, இது நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, ஊழ் வந்து சேர்றதுக்கு ஊழல்லாத மற்றதை விளக்குவது எது? இந்த இடத்துல பௌத்தமும் இல்லை சமணமும் இல்லை. புரியுது இல்லை அது? ஊழ் வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, உங்களை வந்து சேர்ந்துடும் தொடர்ச்சி. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அது சேர்றதை பற்றி தானே பேசினீங்க, ஆனால் இன்னொன்று வரும்போது அதை தாழ்றது எது? இப்போ புரியுது அது உங்களுக்கு? அது சேர்றதை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க, ஏன்னா அது அதுவே சேர்ந்துடும். எது ஊழ் அதுவே சேர்ந்து விடும், அதுக்கு வேற ஒன்று சேர்க்கறதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல. அதை திருவள்ளுவர் எவ்வளோ லாவகமாக மறுக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றது வரும் இல்லை அதை எப்படி தடுப்பீங்க? அது தடுக்குமா? இந்த கேள்வி தான் உள்ள அந்த பாட்டில் இருக்குதே தவிர, ஊழ் உயர்ந்ததுங்கிறது மட்டும் இல்லை. அது ஊழ் எப்படி உயர்ந்தது என்றால், மற்றவற்றை தடுத்து அது வருவதற்கு அது எப்படி வேலை செய்யும்? இந்த கேள்வி அதுவா போகுதுங்கிறதெல்லாம் விட்டுருப்பா, மற்றதை தடுத்துட்டு அது எப்படி வரும்? இந்த கேள்விக்கு தான் அந்த இதில் நிறுத்திடுறார். அதுக்கப்புறம் தான் மனிதனுக்கு அவர் ரொம்ப தெளிவா ஊழிர் பெருவலி யாவுலன்னு சொன்னார். அவர் தான் வந்து என்ன பண்ணார், ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவு இன்றி தாழாது உணர்த்துபவர். இப்போ திருவள்ளுவர் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மனிதர்களுக்கு ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை கொடுக்குறார். உங்களுக்கு இப்போ நீங்கள் ஊழ வெற்றி கொள்வது எப்படி வெற்றி கொள்ளுவீங்க, வெற்றி கொள்ளுவீங்க அப்படின்லாம் உங்களுக்கு சைவத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஊழ அப்படின்னா நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஊழ அப்படிங்கிறது ஒரு கட்டி தங்கம் மாதிரி, வினை அப்படிங்கிறது ஆபரணங்கள் மாதிரி. கட்டி தங்கத்தை கொம்பு எப்படி விற்பீங்க நீங்கள், எப்படி விற்பீங்க, மாட்டிக்க மாட்டீங்க என்ன, அது ஆபரணமாக மாற்றிங்கன்னா சீக்கிரம் விற்றுலாம். இந்த ஆபரணமாக மாற்றுற இடத்துல தான் வினைங்கிற பேரை நாம் வைக்கிறோம். வினையின் பேர் கொடுத்ததே அதுக்கு தான், ஊழ்னு அவர் பேர் கொடுத்தது. அது வந்து ஒரு கட்டி தங்கம் மாதிரி அதை கொடுக்குறார். வேறு பௌத்தமே அப்படி தான் போய் நிற்கும். ஏன்னா அதை தான் பிரதானப்படுத்தி அதை அதுக்குள்ளே ஒரு அதை ஒரு மொத்தையாக ஆக்கியிருக்கோம் அது. ஆனால் நாம் வந்து வினையின் பேசும்போதே அதை உடச்சி தான் கொடுப்போம். அதனால தான் பேர் இழவு இன்பம் பிணி மூப்பு சாக்காடுன்னு அதை உடச்சி தான் பேசுவோம். இப்போ இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்முடைய திருவள்ளுவர் ரொம்ப தெளிவாக ஊழையும் உப்பக்கம் காண்பர். ஏன்னா அது எது மற்றது வராத தடுக்கிற அளவுக்கு வேலை செய்கிற ஒன்றுக்கு தான் ஊழ்னு பேர். நீங்கள் அது இப்போ பயங்கரமான இடத்துல இருக்கிறீங்க இப்போ. அது ஆமாம் வேணா எல்லாம் லைட்டு நீத்திட்டு ஒரே லைட்டு எனக்கு எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா தான் அது புரியும். ஒரு பயங்கரமான இடத்துல இருக்கிறீங்க அது. அதாவது நீங்கள் அதை ரொம்ப வலிமையாக இந்த இந்த இடத்த சீரியஸாக உணரணும். நான் வேற வந்து அதை நடுவில் வந்து உங்களை எளிமையாக்கிறேன். அதாவது இந்த ஊழ் வந்தால் அதை வெல்றதுக்கு உழைவுயின்றி தாழாது உணர்த்துபவர். யாராவது ஒத்தராவது சைவ சித்தாந்தம் தெரிஞ்சு பேச மாட்டேங்களான்னு நாலு வருஷமாக கற்றுக்கிறோம்ல என்ன சார், அந்த ஒரு இதையாவது ஒழுங்காக படித்து தெரிஞ்சுக்கிறாங்களான்னு கேட்குறாரு புகழேந்தி. அது சொல்கிறோம், அதையும் தான் இதில் வருது. அதை தான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன் என்ன. இப்போது ஏன் அப்படி வருது, உழைவு இன்றி தாழாது உணர்த்துபவர். அந்த ரெண்டு மூணு சொல்லை நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்க, உழைவு இன்றி தாழாது உணர்த்துபவர். உழைவு என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூட விலகாமல் தாழாதுன்னா அதுக்குள்ளே கீழே அது அது கொஞ்சமாவது உங்களுக்கு அது விட்டுலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வராமல் தொடர்ந்து உணர்த்துதல். அதுக்கு மீனிங் கிடையாது, உணர்த்துதலுக்கு தமிழகராதியில் மீனிங் கிடையாது. தமிழகராதியில் பெரும்பாலும் உணர்த்துதல் அப்படிங்கிற சொல் இருக்காது. திருக்குறள் இருக்குதுன்னு கூட போட்டுக்க மாட்டாங்க. ஆமாம், நீங்கள் அகராஜியத்தை பார்த்தீங்கன்னா உணர்த்துதல் அப்படிங்கிற சொல் வேற இலக்கியங்களையும் பார்த்ததில்லை நான். நீங்கள் எங்கேயாவது பார்த்தா எடுத்து எழுதலாம். உணர்த்துதல்ங்கிற சொல்ல திருவள்ளுவர் சொன்னதுக்கப்புறம் யாராவது சொல்லியிருக்கிறாங்களா முன்னையே பின்னையோன்னு பார்த்தீங்கன்னா அந்த சொல் எனக்கு இது வரைக்கும் வேறு யாரும் பயன்படுத்தி நான் பார்க்கல. வேறு வேறெல்லாம் கதை நிறைய சொல்லுவாங்க, ஆனால் உணர்த்துதலுக்கு நான் பார்க்கல. அது அவங்களுக்கு தான்ப்பா தெரியும். அவ்வளோதான், உணர்த்துதல்னா அவங்களுக்கு தான் தெரியும். யார் அனுபவிக்கிறானோ அவனுக்கு தான் தெரியும். அது அவன் தான் முடிவு பண்ணிக்கணும், கஷ்டப்பட்டானா இல்லையா படலையா, அதுக்குள்ளே ரத்த கண்ணீர் வருதா இல்லை எந்த கண்ணீர் வருதுன்னு அவனுக்கு தான் தெரியும். என்ன கேட்டால் ரத்த கண்ணீர் தான் உணர்த்துதலுக்கு மீனிங்காக இருக்க முடியும். ரத்தமே கண்ணீராக வராது, ரத்தத்தை கண்ணீராக மாற்றி கொண்டாடுறது அந்த அளவுக்கு அது வந்து உணர்த்துதல். ஏன்னா ரத்த கண்ணீர் யாருக்கு வரும், கொஞ்சம் கூட வெளியே வராமல் அதுலேயே முயற்சி பண்ணவரவனுக்கு தான் வரும், வேறு யாருக்கும் அது வராது. அப்போது ரொம்ப தெளிவாக இதுக்கு இடம் கொடுக்குறாரு. இடம் கொடுத்து என்ன சொல்கிறாருன்னா முயற்சி அதுக்கு தான் வராரு. இந்த முயற்சிக்கு தான் வராரு திருவள்ளுவர். திருவள்ளுவர் எங்கேயுமே என்ன பண்ணல, இந்த பூசணையே சொல்லவே இல்லை. இந்த கீழ்களது ஆசாரம் கூட ஏன் சொல்கிறாருன்னா வாழ்க்கையில் பிரச்சனையை தீர்த்துக்கலான்னு வந்து எங்கேயாவது போய் அலையறாம்பார் எதுக்கு. ஆமாம், அதுக்கு தான் என்ன பண்ணார், சிறப்போடு பூசணி செல்லாது அப்படின்னார். அங்கே என்ன பண்ணார்னா, நீ பண்ணுற பாராயணம் நீ பண்ணுற பூசணை வேலைக்கு ஆகாது, வானம் பொழியணும், நீ என்ன பண்ணணும்னா நல்லனா இருக்கணும்னு சொல்லியிருப்பார். பூசணையோ சிறப்பான வேலையோ வேலைக்கு ஆகாது, சிறப்போடு பூசணி செல்லாது. நாம் என்ன சொல்கிறோம், மழை பெஞ்சால் தான் பூஜனையும் அதுவும் நடக்கணும். நீங்கள் மழை பெஞ்ச பிறகு அந்த வேலை பண்ணுவீங்கன்னா தெரியும், நெல் விளைஞ்சால் சோத்த வாங்கி தின்னுடுவீங்கன்னு தெரியும், வந்து அரிசிக்கு கையேந்தி நிற்பீங்கன்னு தெரியும். என்ன அப்படி தானே வாங்கி போனாங்க எல்லாத்தையும். நான் அங்கே வந்து வயல்வெளியில் வேலை செய்கிறவனுக்கு பங்கு பிரிப்போம், வண்ணானுக்கு பங்கு பிரிப்போம், இவங்களுக்கும் பங்கு பிரித்து கொஞ்சம் கொடுத்தவனாக இருக்கிறான்ல. அப்போ பங்கு பிரித்து கொடுப்பது என்பது வேலைக்கு வராமலே வாங்குகிற இடம் யாரு அப்படிங்கிறது தான் சிறப்பு பூசணை. அது வேணாங்கிறது தான் திருக்குறள். அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு, நான் முயற்சியை எல்லா இடத்துலையும் பேசுகிறார். முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். இந்த இடத்தை விட தெய்வத்தால் ஆகாது. இங்கே தான் உயிருக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பு. எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இந்த திருக்குறளையும் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். இந்த திருக்குறளையும் நீங்கள் நினச்சி வச்சுக்கணும். எதுக்கு, உயிர் வினைகளுக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பை நேர முடிவு செய்கிற உணர வைக்கிற ரெண்டு திருக்குறள் இது ரெண்டும். இதை வச்சு தான் நான் மற்றதெல்லாம் நினைச்சேன். இந்த நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகுங்கிறது மெய்யுணர்தல் அதிகாரம். இந்த தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தருங்கிறது ஆழ்வினை உடைமை. வினை செயல் வகை வேற, ஆழ்வினை உடைமை வேற. இந்த ஆழ்வினை உடைமையில் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெய்வத்தால் ஆகாது அப்படின்னா என்ன, உங்க வினைய தெய்வம் தீர்க்காதுன்னு அர்த்தம். நீ தெளிவா பயப்படாம எழுதணும், தெளிவாக பயப்படாமல் எழுதணும். தெய்வம் உங்களுடைய வினையை தீர்க்காது. முயற்சி அப்புறம் என்ன, முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். முயற்சிக்கு நிறைய டூல்லாம் கொடுக்குறார் திருவள்ளுவர். நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்கனா தான் தெரியும் முயற்சிலாம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா. அதெல்லாம் கிடையாது. முயற்சி அப்படிங்கிறதுக்கு சில இடத்தெல்லாம் டூல் கொடுக்குறார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு மதிப்புடைய ஒரு பலனை தரும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறார். அருமை உடைத்து என்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். அதே ஆழ்வினை உடைமை. இது வந்து ஒரு டூல், நான் கொடுக்கறது வந்து ஒரு குறிப்பு. அவரும் திருவள்ளுவர் தான். இந்த மாதிரி பல இடங்களில் எந்த டூலை வச்சா முயற்சி மதிப்புடைய முயற்சியாக மாறி வினையை மாற்றிக்க வைக்கும். கடவுளால் முடியாது. ஏன்னா உங்களுக்கு முயற்சி வேணும், அது மதிப்புடையதாக மாறணும். அந்த மதிப்பை வச்சு கடவுள் மாற்றி தரணும். கடவுள் மாற்றி தரல. எப்படி கடவுள் படைக்கிறார், அவராக படைக்கிறார். சைவ சித்தாந்தத்தில் சொல்லுங்க, அவர் தான் படைக்கிறாரு. ஆனால் அவர் படைக்கலை உண்மையிலே. அந்த அந்த நகைச்சுவை நடிகருக்கெல்லாம் நீங்கள் 1000 தடவை இது தரலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் சித்தாந்தம். ஆனால் அதே விஷயத்தை சங்கரருக்கு கொண்டு போயிடலாம், சைவ சித்தாந்தம் கொண்டு வரலாம். கடவுள் படைக்கல, அது உண்மை மாதிரி தெரியல, உண்மையாக இருக்குது, உண்மை இல்லை அப்படின்னு சொன்னால் சங்கரர். இல்லை படைத்தார், ஆனால் அவருக்காக படைக்கலன்னு சொன்னால் சைவ சித்தாந்தம். ஒரே வார்த்தை தான் எல்லாம். அதனால தான் தேவரணையர் கயவர்னார். தேவர்னா சங்கரர், தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அர்த்தம். பின்னாடி 8வது நூற்றாண்டுக்கு பின்னாடி திருக்குறளுக்கு விலை எழுதிங்கன்னா சங்கரர் தான். அதுக்கு ஐஃபன் போட்டு எழுதணும். அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் வந்து வைதிகர்னு அர்த்தம், அவ்வளோதான். தேவர் என்று அடையாள சொல்லால் சொல்லப்பட்டவர்கள் வைதிகர்கள், அவ்வளோதான். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் இதே மாதிரி அது, அதே மாதிரி இது அப்படின்னு சொல்கிறதுல நமக்கு நிறைய சிக்கல் இருக்குது. அதுதான் வார்த்தையாடல் சிக்கல். இந்த வார்த்தையாடலில் ரொம்ப தெளிவாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த முயற்சி எங்கே தெரியுமா அவர் பிடிக்கிறாரு. இந்த அதுக்கு உரை எழுதுறவங்க மாற்றி போடுறாங்க. திருக்குறளில் கண்ட இடத்துல மாற்றக்கூடாது. அந்த 4வது சொல்ல மட்டும்தான் மாற்றி போடணும். நடுவில் வரத்தெல்லாம் மாற்றி கித்தி போடுற மாதிரி பெரும்பாலும் இருக்காது, இருக்கக்கூடாது. பொதுவாக நேர்பொருள் சொல்கிறது தான் திருக்குறளோட வேலை. இந்த நேர்பொருளை எவ்வளோ நுட்பமாக சொல்கிறாருங்கிறதுல வேணால் நீங்கள் உங்கள் சாமர்த்தியத்தை காட்டலாம். ஏன்னா திருவள்ளுவர் வந்து எளிமையாக எழுதுறாரு, நுட்பமாக எழுதுறார். அதானே, எளிமையாக எழுதுறாரு, நுட்பமாக எழுதுறார். அதுலேயும் வந்து நம்ம மா ராஜேந்திரன் அன்னைக்கு பத்திரிகை கொடுக்க போனோம், கேட்டார் ஏன் வந்து பெருமை இது எல்லாம் நேற்று இருந்தவன் இன்றைக்கி இல்லைன்றது திருவள்ளுவர் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டார். சார் ரொம்ப எளிமையாக சொல்கிறதுக்கு ஏதாவது உதாரணம் வேணாமான்னு கேட்டேன் நான். அது அது ஒரு பெருமை தானே. அது அதுக்குள்ளே ஏதாவது இன்னும் நுட்பம் இருக்கலாம், நமக்கு பழகும்போது தான் அது தெரியும். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க அருமை உடைத்து என்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தருங்கிறத என்ன பண்றாங்கன்னா முயற்சி பெருமை தரன்னு மாத்துறாங்க. அது மாத்தக்கூடாது. திருக்குறளை படிக்கிற பாருங்க, ஆள்வினை உடைமையில முதல் குறட்பா, அருமை உடைத்து என்று அசாவாமை வேண்டும். ரெண்டாவது வரி வந்து பெருமை முயற்சி தரும் அப்படிங்கிறத முயற்சி பெருமை தரும்னு மாத்துறாங்க. நான் சொல்றேன் புரியுது இல்லை, அது இல்லைங்க. இந்த பெருமை முயற்சி தரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு போடுறதுக்கு என்ன பெருமை என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க ஒரு வேற பொருள் உடையதாக பார்க்கறதுனால முயற்சி தான் பெருமைக்குரியதுன்னு மாத்திடுறாங்க. அப்படி கிடையாது. அது நீங்கள் செய்கிற வேலை இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய வேலை, செஞ்சு முடிச்சு தான் அவங்க நினச்சாதான் முயற்சி நிற்கும், இல்லைன்னா முயற்சி அவுட் ஆகிடும். அதை என்ன பண்ணுறாங்க, முயற்சி செஞ்சுனா அது பெருமையாக இருக்குன்னு எழுதுறாங்க. அது வேலை இல்லை திருக்குறளுக்கு. நீங்கள் செய்கிற வேலை, அதனால தான் காலம் கருதி கலங்காது இருப்பர். நாளம் கருதி என்ன பண்ணுவாங்க, கலங்கா, அது திருக்குறள் சரியா சொல்லுங்க, கலங்காது இருப்பர் ஞாலம் கருதுபவர். ஏன்னா எனக்கு பேருந்துரிய அதிகமாக நான் தான் பார்க்குறேன், எனக்கு பிடிச்ச திருக்குறள் தான். காலம் கருதி கலங்காது இருப்பர் ஞாலம் கருதுபவர். அது என்ன தெரியுமா, நாம் செய்கிறது இந்த சமுதாயத்துக்கான பெரிய வேலைன்னு நினைக்கிறப்ப தான் முயற்சி ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த முயற்சி அசாவாமை வேண்டும். இந்த அசராம, இந்த அசரது இல்லை அப்படிங்கிறதுலாம் வடமொழி இப்படி ஒரு சொல்லி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது நம்ம வழக்கு சொல்லு, இது என்ன இந்த வழக்கு சொல்ல, அசாவாமை வேண்டும். அது நாம் செய்கிறது ரொம்ப பெரிய வேலை, இது இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும், அதில் வருத்தப்படக்கூடாது, அதில் வருத்தப்படக்கூடாதுன்னு எடுத்து வச்சு அதுக்குள்ளே செய்கிறது தான் அந்த எண்ணத்தை தர்றது தான் பெருமை. அந்த எண்ணத்துக்குள்ளே தான் உங்களுடைய முயற்சி விடுதலை பெறுகிற முயற்சியாக மாறுகிறது. இப்போ தான் தெய்வத்தால் ஆகாததுன்னு சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வரணும். ஏன்னா வினையை எப்போ உணர்றீங்கன்னு கேட்டிங்கன்னா, அல்லது ஊழல் எப்படி உணர்றீங்கன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் எல்லாம் முடியும்னு நினைக்கிறப்பெல்லாம் ஊழல் தெரியாது உங்களுக்கு. உலகத்தில் நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சிடலாம் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறப்பெல்லாம் ஊழல் தெரியாது. முடியலன்னு போய் நிற்கிறீங்க பாருங்க, அப்போ தான் ஊழல் தெரியும். ஆனால் அது எதை முடியறதா மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் உங்கள் நோய் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தான் நாம் திருமுறையை கொடுத்து வச்சுக்கிறோம். ஏன் அதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்த்தரப்பில் அப்படின்னு நிறைய எழுதி வச்சிருக்குது. எதிர்த்தரப்பு வியாபாரம் பலமாக நடக்குது. எதில்? ஆமாம். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வலுவான பொருளை நாம் கொடுக்குறோம் அவ்வளோதான். அவங்க என்ன பண்ணுறாங்க, பொண்ணை வச்ச இடத்துல பூ வைக்கிறாங்க, நாம் பொண்ணை வச்சு காட்டுறோம். அதான் ஆமாம், அதை நம்மளோட வேலை. அப்போ நாம் என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நமக்கு பொண்ணை வச்சு காட்டி அதுக்குள்ளே நாம் மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அதனுடைய தெளிவை நாம் கொண்டு வரோம். அப்போ என்ன வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொண்ணை எப்படி வைக்கிறோன்னு கேட்குறீங்களா, அவன் வந்து இஷ்டசித்தி என்ன, இஷ்டசித்தி காமியார்த்தமா, அதான் அவ்வளோதானே. ஆ, எது ஒன்று முன்னாடி எதை ஒன்றாலும் போட்டுக்கோ, எந்த எது அதில் நினைக்கிறியோ அதை போட்டுவோம். அதானே கடைசியாக முடிக்கும் போது இஷ்ட சித்தி காமியார்த்தம், முன்னாடி எங்கே எது நிற்கிது அது முன்னாடி நான் நிற்கிறேன் அதை பற்றி போட்டுக்குவேன், அவ்வளோதானே. அது எல்லாத்துக்கும் போதும். ஆனால் நாம் அப்படி இல்லை. திருமுறைக்குள்ளே போனீங்கன்னா எது பொண்ணாக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொண்டு செய்பவர் துன்புறுவார் அல்லர் தொண்டு செய்வார்னு சொல்கிறேன் பாருங்க. உனக்கு கஷ்டம் வரும்போ நீ அதை வச்சு ஏமாத்துற சாமி கொடுத்துருவார் நினைக்காத, அதை தொண்டுன்னு நினைக்கப்பாரு, நினைச்சா உனக்கு இதுதான் பொண்ணு வைக்கிறது. திருமுறையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நோவாமல் நோம்பு கும்பிட்றாங்க. அதை சொல்லிட்டாலே எல்லா வேலையும் முடிஞ்சுன்னா உனக்கு ஈஸியாக போதில்ல, தம்பி உனக்கு எதுவுமே நீ கஷ்டப்பட தேவைடா, உடனே சாமி குத்துருவார்னா ஏற்றுனீங்கன்னா குத்துறாரு அப்படி ஏற்றிட்டு வந்துடுறீங்க. நீங்கள் நம்புகிறீங்க சிவபெருமானுக்கு வேலை இல்லாமல் தானே சாய்பாபா இன்றைக்கி வேலை செய்கிறாரு. அந்த பையன் எங்கே போனானே தெரியல. ஆ, இதை நான் சொல்ல, நம்ம குருஞான சம்பந்தர் சொல்கிறார், சிவன் செத்துட்டானா கேட்டது அவர் தானே. அப்போ தர்மபுர ஆதீனத்துக்கு தான் இது தெரியும், எனக்கு தெரியாது. சிவன் செத்துட்டானா இருக்கிறானா அவங்க தான் செய்யணும். எந்த சாமி வேலை செய்யலாம், எந்த ஆசாமி வேலை செய்யலாம், செய்யக்கூடாதுங்கிறது தான் அதோடைய மிக முக்கியமான வேலை. அப்போ அதுதான், அது நினைச்சாதான் அசாவாமை தெரியும், இல்லைனா சாவறது தான் வேலை. அசாவாமை இல்லைன்னா சாவுதல் அப்படிங்கிறது தான். அப்போ என்ன, அது வந்து என்ன ஆகுது, விதிப்படி செத்து போயிட்டாயான்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அசாவாமை வந்தால்தான் சாவு மாற்றம் வரும் அப்படிங்கிறது தான் அதுக்குள்ளே இருக்கிற சாவாமை. ஆக அசாவாமைனா என்ன, சாவு வர்ற மாதிரி கூட உங்களுக்கு அசர மாட்டீங்க. நாமாருக்கும் குடியல்லோம் அப்படிங்கிறது இதுதான். அப்போ இதுக்கான அது இதுக்கான அந்த முயற்சியை தான் அவர் முயற்சின்னு சொல்கிறார். அதுக்கு வந்து ஏதாவது ஒரு பல இடங்களில் டூல்ஸ் கொடுக்குறாரு. இன்னொரு இடத்துல என்ன கொடுக்குறாருன்னா, அறவினை யாதியனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும். நீ அதுக்கப்புறம் பொய் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாலோ, கொல்லாமை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாலோ மற்றது அது கூட இணைஞ்சிரும்ன்றார். இப்போ முயற்சி எப்படி எப்படிலாம் தொடர்பு படுத்துறாரு நீங்கள் பார்த்துங்க. இதில் தான் கண்காணிப்பாக நாம் எதை வைக்கிறோம், தெய்வத்தால் ஆகாதுன்னா என்ன அர்த்தம்னா, தெய்வம் செய்யாது ஆனால் அது கண்காணிக்கும். தெய்வம் செய்யாது ஆனால் கண்காணிக்குது, இதுக்கு தான் என்ன இடம் அப்படின்னு கேட்குறப்ப தான், வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தலறி. இப்போ உங்களுக்கு எது வருது, கடவுள் என்ன பண்ணுறாரு நிற்கிறாரு ஆனால் அவரே செய்ய மாட்டாரு, நீ செய்கிற மாதிரி உனக்கு செய்கிற மாதிரி நீ முயற்சி எடுக்கணும். அப்போ தான் வகுத்தான் வகுத்த வகை அப்படிங்கிற அந்த திருக்குறளுக்கான பொருள் கிடைக்கும். திருக்குறள் என்ன சொல்லுது, அதில் நீ வந்து எவ்வளவு தான் சேர்த்து வச்சாலும் உனக்கு அது அனுபவமாக அல்லது உனக்கான பயனாக வருகிறது என்று சொன்னால் அதுக்கு என்ன பண்ணணும், அவன் வகுக்க வேண்டும். வகுக்கிறது தான் அவன், என்னால் முடியாது தம்பி நீ செய் நீ செய்ன்னு இருக்கிறான், என்னால் முடியாது தம்பி நீ செய் நீ செய்ன்னு எப்படி இருக்கிறான், அகர முதல எழுத்து போல இருக்கிறான், உடன் இருந்தே அதை செய்கிறான். இது சித்தாந்தமாக எழுதும்போது ஒன்றாய் வேறாய் உடனாயின்னு அத்துவிதம் எழுதுவீங்க, ஆனால் திருவள்ளுவரில் நேராக அதை சொல்கிற அந்த கருத்தியல் வாதமே கிடையாது. நீ செஞ்சு பார்ப்பான் எது வரைக்கும் உனக்கு வேலை புரியுது, ரொம்ப நொந்து போகிறேன் செய்ய முடியலன்னு சொல்கிறல்ல, அதுக்கப்புறம் என்ன சொல்கிற, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமாக இருக்கிறான் செவ்வியான் நான் கெட்டு போகிறேனேலாம் மற்றவன் சொல்கிறான். இது இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், நல்லவன் கெட்டு போயிருக்கிறானே அப்படின்னு யார் சொல்கிறது, நல்லவன் சொல்ல மாட்டான் மற்றவன் தான் சொல்லுவான், ஏன்னா அவன் பார்வையில் அப்படி இவன் அப்படி சொல்ல மாட்டான். இதுக்கப்புறம் இந்த ஆக்கம் அவர் கேட்டார், அதை சொல்லி முடிச்சிடுறேன். என்ன அவர் கேட்டது மட்டும் இல்லை, அதுதான் திருக்குறளுடைய அந்த கடவுளும் உயிர்வினையும்குள்ளே இருக்கிற அந்த இடைவெளியில் கடவுள் எப்படி உயிர்வினையை உங்களுக்கு மாற்றி தருகிறார் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிறது. இந்த மெய்யுணர்தலுக்கு அந்த ஊழுக்கு போனீங்கனாலும், பேதைப்படுக்கும் இழ ஊழ் அறிவு அகற்றும் ஆகல் ஊழ் உற்றக்கடை நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை மிகவும், இதெல்லாம் தொடர்ச்சியாக இருக்கும். அதுக்கு நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன், அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை அது நமக்கு சொல்கிறது, ஆனால் அது விரிவாக உங்களுக்கு புரியணும், அதுதான் சிக்கல். அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் என்ன பெரிய அறிவாளியாக இருந்தாலும் உங்களுக்கு அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான அறிவை நீங்கள் படித்ததே தராது. ஏன்னா நீங்கள் படித்தது தான் எது ஊழினுடைய தாக்கமோ அதுக்கேற்ற மாதிரி மாட்டிக்க வைக்கும். அதை தெளிவாக ஈஸியாக எளிமையாக அதை சொல்கிறேன், எவ்வளோ படிச்சிருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயத்தில் மாட்டிப்பீங்க அப்படிங்கிறது அதை புரிய வைக்கும். அதுக்காக அப்படி சொல்கிறேன், நான் மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஏன் நான் படித்ததெல்லாம் எனக்கு உதவலை, ஐயோ இந்த மாதிரிலாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்லாம் படிச்சிருக்கிறேன், இந்த மாதிரி ஆளுங்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரியும், இந்த மாதிரி ஆளுங்கிட்ட கவனமாக தான் இருந்தீங்க, எல்லாம் நல்ல பெரிய அறிவாளி தான், ஏன் மாட்டினி இப்போ என்ன மாதிரி மாட்டுறது இல்லை, இப்போ யாராவது ஒருத்தவங்க எழுதி மாட்டுவோம் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு மாற்றம்ல, அதுக்கு தான் நான் கண்டுபிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் மாட்டுறதை விட எதிரிங்க வீக்காக இருப்பாங்கல்ல அவங்கள வச்சு நம்மளை மாட்ட விட்ருவாங்க, எதிரிங்கன்னா நம்ம கூட இருக்கிறவங்கள அவங்க அந்த மாதிரி எதிரிகள்னா நமக்கு முரணானவங்க இல்லை, நம்ம உடன் இருக்கிறவர்கள் யார் வந்து கொஞ்சம் வீக்காக கொஞ்சம் கருத்தியல் வீக்காக எளிமையாக இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு நம்மளை மாட்ட விடுவாங்க. அப்போ அதை செய்கிறது தான் இந்த பலதரப்பட்ட அந்த குழுவுக்குள்ளே இருக்கிற சிக்கல். இப்போ ரொம்ப தெளிவாக அவர் என்ன கேட்குறாருன்னா, நுண்ணிய நூல் பழக்கல் அதுக்கு முன்னாடி திருக்குறள் தான், உன்னை வந்து அறியாமைக்கு உட்படுத்தும் நீ எதெல்லாம் இழக்கணும்னு நினைக்கிறியோ அந்த ஊழ், இழக்கணும் நினைக்குதோ நினைக்குதுன்னு கூட சொல்லக்கூடாது, நீ இழக்கணும் இருக்குதோ அதை செய்கிறது பேதைப்படுத்தும். இன்னொன்று, நீ எதெல்லாம் பெறணுமோ அதை ஆகுவு செய்யும். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆகுள் போகுள்லாம் போகிறது வர்றது இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அந்த ஆகல் ஊருக்கெலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண பயப்பட தேவையில்லை. நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவள்ளுவரும் அப்படி தான் பார்க்குறார். இருவினைன்னு சொன்னவுடனே நல்லது கெட்டதுலாம் பார்க்கல, அவர் நல்வினை தீவினைலாம் பார்க்கல. வேண்டுதல் வேண்டாமை தான் நல்வினை தீவினை அப்படின்னு நம்ம சொல்லணும். திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் வேண்டுதல் வேண்டாமை இல்லாமல் சொன்ன பிறகு தான் இருவினையும் சேரா, இருவினையும் சேரா இறைவன் அப்படின்னு சொல்கிறார். இருள் சேர் இருவினை சேரா இறைவன் அழகாக சொல்கிறார். இருள் சேர் இருவினைனா வேண்டுதல் வேண்டாமை தான் உங்களை இருளில் கொண்டு போய் விட்டது, இருள் தான் வந்து உங்களுக்கு மூலப்பொருள் அப்படின்லாம் நேற்று சொன்னேன். இப்போ வேண்டுதல் வேண்டாமைக்குள்ளே நீங்கள் வர்றது தான் முக்கியமே தவிர, நல்வினைனா புண்ணியம் சம்பாதிக்கிறது பதவிக்கு போகிறது நினைக்கிறோம், அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சில்ல. நல்ல பதவிக்கு போய் ஜெயிலுக்கு போனீங்கன்னா அது ரொம்ப அசிங்கம்
இல்லை?
அது அசிங்கத்துக்கு அசிங்கம், அது வந்து அசிங்கத்துக்கு அசிங்கம். அதை தான் தெளிவாக நான் சொல்லிட்டேனே. விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் அதுதான் ஆளுமை உடையது. இன்னைக்கு உங்களுக்கு அப்படி பொருள் மாறுது. நீங்கள் வந்து ஒரு இடத்துல பிறக்கிறீங்கனாலே உங்களுடைய நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க அப்படிங்கிறது அதில் தீர்மானிக்குது. இன்றைக்கி நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கல்வியில் கொடுக்கப்பட்ட விஷயம் இன்றைக்கி சிக்கலாக இருக்குது. நாம் புரிஞ்சிக்கிறதுக்கு தான் வாழ்ந்துட்டுருக்குறோம், வேறு எதுக்கும் வாழலை. இப்போது சம்பாதிக்கிறதுக்கு வாழலை, வாழறதுக்கு வாழலை. நம்ம படித்ததுலாம் சரியாக தப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே முட்டிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது வரலாறும் நமக்கு தப்பாக கொடுக்குறாங்க, வாழ்க்கையும் தப்பாக கொடுக்குறாங்க. எதில் எதை கலந்து கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து உட்காரோம். ரிட்டையர்ட் ஆகிட்டு ஓய்வு பெறுற வரைக்கும் எதுவும் தெரியல. ஓய்வு பெற்ற பிறகு நீங்கள் வந்து உட்காருங்க, நான் இவ்வளோ நாளாக இருந்ததே என்னன்னே தெரியாமல் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது தானே வரீங்க. அப்போ கொடுத்தது என்பதில் இருந்து வெளியே வருவதுங்கிறதே நமக்கு இந்த நாட்டில் சிக்கல். அதில் தான் அது தேவை அப்படின்னா உனக்குள்ளே உணரப்படணும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற செயல்முறை. எனக்குள்ளே உணரப்படுறத திருவள்ளுவர் எப்படி சொல்கிறார் அப்படிங்கிறது தான் உயிருக்கும் கடவுளுக்குமான விஷயத்தில். கடவுள் கண்காணிப்பாக மட்டும் இருக்கிறார், உயிரை என்னவா பண்ணல அவர், அவர் எந்த வகையிலேயும் அவங்களோட செயல்பாட்டில் இருந்து அவர் தானே செய்கிறவரா இல்லை. நீங்களே அதை மாற்றிக்கணும், நீங்களே அதுக்கு பொறுப்பு. ஆனால் கூட அவர் இருப்பார், அவ்வளோதான். நீங்கள் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. அதில் தான் இந்த ஆக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உழை. அங்கேயும் அசைவு இல்லாமல் போட்டார். இந்த அசையாத மாதிரி நீங்கள் ஒரு உறுதி உங்களுக்கு வந்து இந்த நாட்டில் தான் கிடைக்கும், வேறு நாட்டில் உறுதி கிடைக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் பிரச்சனை அதிகமாக இருக்கிற நாட்டில் தான் உங்களுக்கு உறுதி கிடைக்கும். அதுக்கு இடம் தரலைன்னா நீங்கள் வீணாக போயிடுவீங்க, இந்த நாட்டில் பிறந்தோ வீணாக போயிடுவீங்க. எவ்வளோ பிரச்சனை வேணாலும் வரும், ஏன்னா இது கடவுளோட நாடு. ரொம்ப அநியாயக்காரன்லாம் இங்கே தான் ஆட்சி பண்ணுவான், ஏன்னா இது கடவுளோட நாடு. ஏன்னா நீங்கள் உறுதியாக உங்கள் கடவுளை அனுபவிக்கணும், அதான் அதில் இருக்கிற பெரிய தத்துவம். அதனால தான் இங்கே ஏகப்பட்ட நூல் வருது. இங்கே தான் திருவள்ளுவர் வர்றார், வேறு நாட்டில் வரல அவர். ஏன்னா இங்கே உறுதியை கொடுக்க வேண்டும். இந்த உறுதி தான் அசைவு இல்லாத தன்மை, அதை தான் ஆக்கம்ங்கிறார். ஆக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நீங்கள் உறுதியில் தளராமல் நிற்க வைத்து உங்களை வாழ வைக்கிற ஒன்று, அவ்வளோதான் ஆக்கம்னா. நீங்கள் அப்படி நினைக்கணும், ஆக்கம்னா பணம் வருது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, அதுக்கு ரொம்ப தெளிவாக அவர் வேறு வேறு இடத்துல சொல்லியிருக்கிறார். திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்கம் அப்படிங்கிறத வாழ்க்கையோட சேர்த்து முயற்சியின் மூலமாக நீங்கள் உயர்தல் என்கிற வகையில் தான் அதை கொண்டு போய் முடிக்கிறார். மற்றபடி வந்து அதுக்குள்ளே இல்லை. இந்த நுண்ணிய நூற்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவை மிகவும் இருக்குல்ல, அதில் என்ன ஒரு நுட்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்ம அறிவு இப்போ நீங்கள் இது ஒரு இன்னொரு நாளைக்கு அதை பேசுவோம், மனம் அப்படிங்கிறதுல பேசுவோம். உங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்குதுன்னு வச்சிங்களேன். இந்த அறிவுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்படி தான் செயல்படணும்னு எடுக்கிற முடிவு, நான் இப்படி தான் செயல்படணும்னு இருக்கிற முடிவு. எந்த முடிவுமே இல்லாமல் வாழறது, அது நிறைய பேர் அப்படி தான் வாழறாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ நான் இப்படி தான் செயல்படணும்னு எடுக்கிற முடிவு, அந்த முடிவு இன்னொரு முடிவை நோக்கி உங்களை நகர்த்தலாம், இல்லை அதுவே உங்களை வளர்க்கலாம். அந்த முடிவே உங்களை வளர்க்கலாம், அல்லது இன்னொரு முடிவை நோக்கி உங்களை நகர்த்தலாம். இந்த நகர்த்துறதுக்கோ வளர்க்கறதுக்கோ உங்களுக்கு ஒரு சிக்கல் வரும். அந்த சிக்கல் தான், அந்த சிக்கலை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் படித்த நூல்கள் உதவி செய்யும். அதான் நுண்ணிய நூல் போல கற்றல். அப்படி இருந்தாலும் அது உதவாமல் போகிற வகையில் தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை கடந்து இன்னொன்று புரியணும். அது எது புரிய வைக்கும், இதுதான் கேள்வி. அதை புரிய வைக்கிற இடத்துல தான் திருவள்ளுவர் விதி உனக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு வேலையை செய்கிறது. அதுதான் அறிவை தடுத்திருக்கிறது. வேலையை செய்த பிறகு புரிய வைப்பது எது என்று கேட்டால், உன்னுடைய படித்த அறிவும் அல்ல, தடுத்ததும் அல்ல, இன்னொன்று என்பதை புரிந்து கொள். அதுதான் மிகும் நுண்ணிய நூல் பல கற்பினும் தன் உண்மை அறிவே மிகும். அந்த உண்மைங்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணக்கூடாதுன்னா, உள்ளதுன்றத சாதாரணங்களே உண்மைங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது அது கொஞ்சம் பொருள் ஆழமுடையது. உண்மை அப்படிங்கிற சொல்லு திருக்குறளுக்குள்ளேயும் சரி தமிழ் மரபுலேயும் அதுக்கான இணையான இன்னொரு சொல் உலகத்திலே இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மை அப்படிங்கிறத மொழி பெயர்த்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன போட மாட்டீங்க, ட்ரூத்துன்னு போடுவீங்களா? போடக்கூடாது. மெய் தான் ட்ரூத்து. அப்புறம் சரினா ரைட்டு, மெய் சரி, அப்புறம் என்ன வாய்மை, இது எதுவுமே என்ன கிடையாது, உண்மைங்கிற சொல்லுக்கு இணையான சொல் கிடையாது. இந்த இந்த சொற்களை எல்லாம் கடந்தது தான் உண்மை. அதை விளக்குறதுக்கு பின்னாடி சைவ சித்தாந்தத்தில் வந்த மெய்கண்ட சாஸ்திரத்தில் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா, உண்மைக்கு ஒரு ஐபன் போட்டு பொய்காட்டா மெய் அப்படின்னு போட்டார். அதுக்குள்ளே ஆப்போசிட்டும் கிடையாது, பொய்யும் கிடையாது, என்ன கிடையாது, அது அதுவே மெய் மட்டும் இல்லை, மெய்க்கு மேலும். அதனால தான் திருவள்ளுவர் வாய்மையை பற்றி சொல்லும்போது, யான் மெய்யா கண்டவற்றுள் இல்லை வாய்மைனார். நான் வந்து இப்போ நம்ம உண்மையாக சொல்கிறேன்னு சொல்கிறோம்ல, உண்மையாக சொல்கிறது ஒரு உண்மை. அந்த மாதிரி யான் மெய்யா கண்டவற்றுள் இல்லை வாய்மை அப்படின்னார் திருவள்ளுவர். வாய்மைங்கிறது மெய்யாகிறது. வாய்மை மெய்யானா உங்களுக்கு எது தெரியும், உண்மை தெரியும். அப்போ மூணுத்துக்குமான இணைப்பில் பொய் இல்லாதது உண்மை. ஆனால் வாய்மைக்கு எதிரில் பொய் இருக்கும், எதிரில் போயிடாது. மெய் என்பது எல்லாவற்றிற்கும் பொது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த வகையில் எல்லாமே மெய், அந்தந்த வகையில் உலகத்தில் நாம் இதுதான் சைவ சித்தாந்தம் எடுத்துக்குது, எல்லா பொருள்களும் உண்மை பொருள்கள் அப்படின்னு நம்ம பாலி தீயசம் சொல்லுவோம். அதை நாங்கள் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருள்களுக்கும் அதனதன் வகையில் மெய், அது செயல்பாட்டு வகையில் வாய்மை. பொய்யை தவிர்த்து நிற்பது வாய்மை. பொய்க்கு பொய் வாய்மைக்கு எதிரில் பொய் நிற்கும், ஆனால் உண்மை என்று வரும்போது அதுக்கு எதிரில் எதுவும் கிடையாது. இதை தான் கடவுள் நிலைக்கு கொண்டு போகிறார். இப்போ கடவுளும் உயிர் வினைகளும் எங்கே வந்து முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய நூல்களை கடந்து என்னுடைய வாழ்க்கையை நான் செய்த செயல்களால் தீர்மானிக்க வந்த வினையை கடந்து இருக்கிற ஒரு உண்மையாக கடவுளை நிலைநிறுத்துகிறார். அதனால தான் கற்றதனால் ஆய பயன் என். அதனால தான் மனக்கவலை யார் தீர்ப்பான், தனக்கு ஓமை இல்லாதான். அது யாருன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் ஓமை இல்லாதவங்கிறது இல்லை, உன் வாழ்க்கையில் எந்த ஒன்றும் வேலை செய்யலைன்னு தெரிஞ்சுக்கிறப்ப இதுக்கு மேலே உன்னை காப்பாற்றினவன் தான் கடவுள் அப்படிங்கிற பொருள் தான் அந்த இடத்துல வந்து நிற்கும். அப்படித்தான் நீங்கள் கடவுளை உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளோடு புரிந்து கொள்ள வேண்டும் என்று திருவள்ளுவர் விரும்புகிறார். அப்படித்தான் காட்சி பொருள்கள் மூலமாக உங்கள் புலன் அனுபவத்தில் கடவுளை முடிவு செய்கிறார் திருவள்ளுவர் என்பதை உணர வேண்டும் என்று கூறி இந்த அளவில் தந்து நிறுத்தி இருக்கிறேன். நன்றி.